Nie, kukaj, kukaj.
Bye.
ವೇದಾಂತರಕ್ಷಣಮುನೀಂದ್ರಕೃಪಾದ್ದಬೋಧಂ ತತ್ವಾದಯುಗ್ಮದರತೀರ್ವಭೃಂಗರಾಜಂ ತ್ರಯ್ಯಂತಯುಗ್ಮಕೃತಭೂರಿಪರಿಶ್ರಮಂತಂ ಶ್ರೀರಂಗಲಕ್ಷ್ಮಣಮುನಿಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಎನ್ನುಯಿರುತಂದಳಿದ್ದವರೈ ಶರಣಂ ಬುಗ್ಗೋ ಯಾನಡೈವೇ ಅವರ ಗುರುಗಳ್ ನಿರೈವಣಂಗಿ ಪಿನ್ನರುಳಾಲ್ ವಿರಂಬೋದೂರ್ ವಂದವಳ್ಳಲ್ ಪ್ರಿಯ ನಂಬಿ ಆಳವಂದಾರುಮಣಕ್ಕಾಲ್ ನಂಬಿ நன்னெறியை அவர் குறை தௌய கொண்டார் நாதமுனி ஷடகோபன் சேனிநாதன் இன்ன முதல் திருமாள் என் இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகளடைகின்றேனே. சமஸ்தஜனநீம் வந்தே சைதன்யஸ்தன்யதாயினீம் ஸ்ரேயசீம் ஸ்ரீநிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணீம் கமவ்யனவதிம் வந்தே கருணாவருணாலயம் மிருஷசைரதடஸ்தானாம் ஸ்வயம் வியக்திமுபாகதம் दिशन्तु मे देव सदाद्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोद्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संश्रितकामधेनुम्. श्रीमद्वेदान्तरामानुजमुनिगुरुणारब्धवेदान्तयुग्मो श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् சம்ஸ்ரயே தேசிகேந்திரம். ஸ்ரீமத் ஆண்டவன் ஆச்சாரிய பரம்பரையிலே ஆச்சாரிய பரம்பரையினுடைய அத்தனை பிரயத்திரமும் அனுகிரகமும் அவளுடைய மனோரதங்களும் எல்லாம் ஒரு வடிவமாய் நமக்கு சேவை சாதித்து எல்லாவற்றையும் சாதித்து கொடுத்த இந்த சம்பிரதாயத்தை விசரித்த ஆண்டவன் சம்பிரதாயம் என்றால் உலகமெல்லாம் அறிந்து கொள்ளும்படியாக செய்து வைத்த 9வது ஸ்தானத்தில் எழுந்தருளிருந்த ஸ்ரீமத் திருக்குடந்தை ஆண்டவன் என்ற நம்முடைய ஆச்சாரியர் ஸ்ரீமத் வேதாந்தராமானுஜ மகாதேசிகனுடைய திவ்ய சரித்திரத்தை தெய்வ வைபவத்தை சென்ற சில வாரங்களாக அனுபவிச்சுண்டு வரோம். அபாரமான ஆச்சாரியர் பூர்வாச்சாரியர்களுடைய ஞானமெல்லாம் திரண்டு அனுஷ்டானமெல்லாம் திரண்டு வைராக்கியமெல்லாம் ஒரு வடிவாய் திரண்டு பகவத் பக்தியெல்லாம் ஒரு வடிவாய் திரண்டு இருந்தார் போலே இந்த காலத்திற்கு தகுந்தார் போன்றதான எம்பெருமானுடைய ஒரு அவதாரம் என்று நினைத்து கொள்ளலாம் போலே எழுந்தருளிருந்தார் ஸ்ரீமத் திருக்குழந்தை ஆண்டவன். பகவான் காலத்துக்கு தகுந்தார் போலே அவதாரம் செய்கிறார் என்று ஸ்ரீமத் பாகவதத்திலே சுகபிரம்மர்ஷி அருள் செய்தார். அதுபோல இந்த காலத்துக்கு தேவையான ஒரு மனுஷ்யாவதாரம், ஆச்சாரிய அவதாரம், ஸ்ரீவத்திருக்குழந்தை ஆண்டவன் என்று சொன்னால் அது அதிகம்னு நினைக்க முடியாது. எல்லாரிடத்திலும் ரொம்பவும் பரிவும், யாரிடத்திலையும் கோபித்து கொள்ளாததான குணமும், எல்லாரிடத்திலையும் அந்த ஆச்சாரியாளுடைய கிருபை எப்படி சிஷ்யாளை நோக்கி பிரவகிக்குமோ அதுபோலே பிரவகிச்சுண்டு. விசேஷமாக நம்ம திருக்குழந்தை தேசிகனுடையதான சம்பிரதாயத்தை ஸ்ரீமத் தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகளினாலே நன்றாக பிரச்சாரம் செய்து கொண்டு, பாஷ்யக்காரர் என்றால் அன்றைக்கு நாம் பாஷ்யக்காரர் சன்னியாசியை சேவிக்கலை, அந்த பாஷ்யக்காரர் பாரதமெல்லாம் சஞ்சரித்தார், அப்பொழுது எங்கும் வேரூன்றி போய் கிடந்ததான பௌத்த ஜெயின மதங்கள் அதை அப்பொழுது அடித்து சாட்டு கொண்டிருந்த வேதாந்த மதம் என்று சொல்ல முடியான அத்வைத மதம் எல்லாம் சர்வேஸ்வரனை உள்ளபடி காட்டாமல் ஜனங்களை ரொம்பவும் மயக்கி கொண்டிருந்த போது பாஷ்யக்காரர் பாரதம் பூராவும் பாதசாரியாக சஞ்சாரம் பண்ணி ஸ்ரீ வைஷ்ணவத்தை எப்படி பரப்பினாரோ அதுபோல இந்த கலியுகத்திலே எல்லாரும் ஜனங்கள் எல்லாரும் அவரவர்கள் அவரவர்களுடைய காரியங்களுடைய பாரத்தினாலே ஆச்சாரியாலை இழந்துருவாளோ என்று சொல்லும்படியாக பாரதம் எல்லாம் பரவி கிடந்தபோது அவர்கள் எல்லாவரையும் போய் போய் தான் தன்னுடைய சேவையை கொடுத்து அவர்களுக்கு தான் ஆச்சாரியன் வந்திருக்கேன்னு காட்டி ஆச்சாரியாரிடத்திலே ஆசையும் பக்தியும் வரும்படியாக பண்ணி அவர்களையும் சம்பிரதாயத்திலே அந்த ஜீவாத்மாக்கள் இழந்து போகாதபடிக்கு பெரிய சாகசமான காரியத்தை ஸ்ரீமத் திருக்குழந்தை ஆண்டவன் பண்ணியாச்சு. ஆண்டவனோடே ஒரு நாள் நடந்து பார்த்திருந்தால் தெரியும், ஆண்டவனோடே ஒரு நாள் கூட இருந்து வாழ்ந்து பார்த்திருந்தால் தெரியும், அந்த சிரமமும் அந்த சிரமத்தை கொஞ்சமும் நினைச்சு பார்க்காததான ஒரு மனோபாவமும், அந்த மனோபாவமானது அது ஒரு ஹாஸ்ய ரூபமாக உலகத்தையே ஒரு லீலையா பார்க்கக்கூடியதான ஒரு மனோபாவம், அப்படி இருந்தால் தான் அத்தனை சிரமங்களையும் தாங்கிக்க முடியும், அத்தனை சிரமங்களையும் அனாயாசமாக விலக்கிண்டு சம்பிரதாய காரியம் ஆண்டவன் ஆசிரமத்து ஸ்தானத்துக்கு உண்டானதான பொறுப்பு சிஷ்யாளுக்கு அனுகிரகம் பண்ணணும் என்றதான அந்த ஒரு கருணை இவ்வளவையும் எப்படி செயல்படுத்த முடியும்னா உலகத்தையே ஒரு லீலையா ஒரு ஹாஸ்யமான கண்ணோக்கத்தோட பார்த்தால்தான் முடியும். அப்படி எழுதியிருந்தார், எப்பவும் ஹாஸ்யம், எப்பவும் உபன்யாச காலங்களிலே சொல்லச்சு கேட்கவே வேணாம், மற்ற சந்தர்ப்பத்திலையும் ரொம்ப ஹாஸ்யமாக எழுந்தருள் இருந்தாச்சு. அதே சமயம் பகவத் பக்தி விசேஷமாக அர்ச்சாவதாரத்திலே ரொம்பவும் ஈடுபாடு. அர்ச்சாவதாரம் என்றால் சாட்சாத் பரமபதநாதனை காட்டிலும் அர்ச்சாவதாரம் விசேஷம் என்று சம்பிரதாயத்திலே ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாரும் அபிப்பிராயப்பட்டார். ஸ்ரீமத் ஆண்டவன் சாதிச்சாகும் திருக்குழந்தை ஆண்டவன் பொருவாச்சாரியாளுடைய ஹிருதயம் என்னன்னா சாட்சாத் திவ்யாத்மஸ்வரூபத்தை காட்டிலும் பரமாத்மா பரமபதத்தில் எழுந்தொழியிருக்கிறவன் அவனுக்கு சௌலபியம் அதிகம், அவனை காட்டிலும் சௌலபியம் அதிகம்னு சொல்லுவா யுகரூபியான எம்பெருமானுக்கு, அவனை காட்டிலும் சௌலபியம் அதிகம்னு சொல்லுவா விபவ ரூபியான எம்பெருமானுக்கு, ராமகிருஷ்ணா தேவதாரங்களிலே சௌலபியம் அதிகம், அதையும் காட்டிலும் அர்ச்சாவதாரத்திலே சௌலபியம் எம்பெருமானுக்கு அளவில்லாத சௌலபியம். அர்ச்சாவதாரத்தை விட சௌலபியமான எம்பெருமான் உண்டு, அது விபவாவதாரத்திலே எம்பெருமான் சுலபனாக நடந்தபோது அர்ச்சாவதாரத்தை விட சுலபமாக கூட நடந்து கொள்வான். ஆனால் அந்த சமயத்தில் விபவாவதாரத்திலே அவனுடைய சௌலபியத்தை கூட இருந்து அனுபவிக்கிறதுக்கு எல்லாருக்கும் கொடுப்பன இல்லை. அதனால் பின்னான ஆறுவணங்கும் சோதி என்று திருமங்கையாழ்வார் அனுபவித்தார் போல எந்த காலத்திலும் பின்பட்டவர்கள் பின்பட்டவர்கள் எல்லாரும் கூட பகவத் கடாட்சத்தையும் பகவத் சம்பந்தத்தையும் பகவத் பிரசாதத்தையும் பகவானுடைய சாநித்தியத்தையும் இழந்து போகாமல் இருப்பதற்காக பெருமாள் பரமபதநாதனே அப்படியே வந்து சேவை சாதிக்கிறான். அர்ச்சாவதாரத்திலே அசையாமல் நிற்கிறான். எப்படி ஆராதிச்சாலும் ஏத்துக்கிறான். எந்த விதமான ஆராதனத்திலையும் தான் குறைபட்டு கொள்றதில்லை. பிரீத்தி மாத்திரத்தினாலே நெருங்கி வருவாள் கடாட்சிக்கிறதுக்காகவே ஆசையோடு இருக்கான் என்று அர்ச்சாவதாரத்தை பெருமானிடத்திலே ரொம்ப பிரியம். அத ஆழ்வார்கள் பல மங்கள திவ்ய சேஷ மங்களாசாசனங்களாக பாசுரங்கள்லாம் பாடி வச்சு நமக்கு அதை உறுதிப்படுத்தி கொடுத்து, அது உறுதிப்படுத்தி கொடுத்ததும் இல்லாமல் அந்த பக்தியை நாம் எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தகுந்த அற்புதமான பாசுரங்களினாலே வளர்த்து விட்டுருக்கான். ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு ஹர்ஷாவதாரத்தில் சிறு குழந்தை முதல் கொண்டே ஒரு சுவாவமான பிரீதி தான் இருந்தது. திருக்குழந்தையானபடியினாலே திருக்குழந்தையிலே சார்கபாணி அமுதன், அந்த அமுதனை எம்பெருவானை குழந்தையாய் இருந்து அந்த பிஞ்சு கரத்தினாலே இவர்தான் பெருமாள்னு தோப்பனார் காட்டி கொடுத்த போது, அதிலிருந்து கைகூப்ப ஆரம்பிச்ச ஸ்ரீமத் ஆச்சாரியனுக்கு ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு பெருமாள், நாம் கைகூப்பும்படியான பெருமாள் பரதத்துவம் சர்வேஸ்வரன் என்றெல்லாம் பாவம் அந்த அர்ச்சாவதாரத்திலேருந்து தொடக்கம். சாஸ்திரம் வாசிச்சாவிட்டு தான் பரமபதநாதன் திவ்யாத்மஸ்வரூபம் பெருமாள்னு அப்படி தோண ஆரம்பிக்கும். ஆனா யாருக்கும் அவாவா குழந்தைகளை, அவா பிஞ்சு குழந்தைகளை சின்ன கையை கட்டி எவ்வாறு பெருமாள் கைகூப்பு, நம்ம பெருமாள் கைகூப்புடா குழந்தை, கைகூப்பும்மா குழந்தை என்று தன்னுடைய குழந்தைகளை சொல்லி கொடுத்தா அந்த குழந்தை அந்த எம்பெருமான சின்ன வயசுலே அந்த பிஞ்சு கைகளாலே அந்த மலர்ந்த கண்களோட எம்பெருமானை சேவிச்சு ஏதோ ஒரு பக்தி மனசுக்குள்ளே அது ஜென்மாந்திர சுகிருதத்தினாலே வருவது. அந்த ஜென்மாந்திர சுகிருதமானது ஹிருதயத்துக்குள்ளே ஏற்கனவே ஹிருதயத்திலே இருக்கிற எம்பெருமானை அனுபவிக்க முடியாத இருக்கிறவாளுக்கு அந்த ஹிருதயத்தில் இருக்கிற எம்பெருமானுடையதான அனுபவிக்க அதை அனுபவிக்கிறதான உணர்வு இந்த அர்ச்சாவதாரத்திலே கண்ணெதிரே சேவிக்கிற எம்பெருமானை சேவிப்பதும் வருது. அப்போ சேவிக்கச்சே வந்துடுறது. அதனால சிறு குழந்தைகளை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த கள்ளங்கபடம் தெரியாமல் இருக்குச்சு. இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ விதமான துஷ்டத்தனங்கள்லாம் என்னன்னு புரியாமல் இருக்குச்சே, பெருமாள் சர்வேஸ்வரன் நம்மையெல்லாம் காப்பாற்றுறவன், நமக்கு அவர்தான் எல்லாம், அந்த பெருமாள் திருவடி தான் நமக்கு தஞ்சம் என்றதான பாவத்தை பெரியவாள் தான் குழந்தைக்கு ஊட்டி விடுறா. சுவாமியினுடைய திருத்தோப்பனார் பெருமாளை காட்டி கொடுத்து நம்ம பெருமாள் என்று ஆண்டவனுக்கு காட்டி கொடுத்ததுல பெருமாள்னா அர்ச்சாவதாரத்து பெருமாள் தான் என்று அந்த பாவமானது ஊறி அதுவே ஸ்திரமாயிருந்து ஆச்சாரியராக ஜெகத் சஞ்சாரம் பண்ண போதெல்லாம் கூட ஒவ்வொரு அர்ச்சாமூர்த்திகளிலேயும் அந்த பிரேமம் குறையவே குறையாது. அப்படியே அழுத கண்ணீரோட ஆனந்தமாக அந்த எம்பெருமான்களை மங்களாசாதனம் பண்ணியதான ரீதியும் அதை கூட இருந்தவா அனுபவிச்சதான வார்த்தைகளும் அதாவா ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிக்கொண்டு ஸ்ரீமத் ஆண்டவனை அனுபவிச்சதான சந்தர்ப்பங்களும் ரொம்ப அபாரமாயிருந்தது. ஸ்ரீமத் ஆண்டவனுடைய அர்ச்சாவதார ஈடுபாடு, ஸ்ரீமத் திருக்குழந்தை ஆண்டவனுடைய அர்ச்சாவதார ஈடுபாடு நமக்கு எல்லாம் ஒரு உதாரணமாக அர்ச்சாவதாரத்திலே எவ்வளவு ஆசை வைக்கணும், எப்படி அனுபவிக்கணும் என்று நமக்கு சொல்லிக் கொடுப்பது போலே இருந்தது. அப்படியே ஒரு சமயம் நாகப்பட்டினத்துக்கு போயிருந்தேன், அங்கே பெருமாளை சேவிச்சேன். பெருமாளை சேவித்த போது நாகப்பட்டினத்தை சேர்ந்த நம்ம சிஷியாள் அந்த சவுந்தரராஜ பெருமாளாடியை சேவிக்கச்சே அவளும் சில பேர் கூட வந்திருந்தார். பெருமாள் ரொம்ப அழகாக எழுந்திருந்தார். சவுந்தரராஜ பெருமாள் நாகை அழகியார்னு அனுபவிச்சிருக்கார் திருமங்கை ஆழ்வார். அந்த எம்பெருமான் ஸ்ரீமத் ஆண்டவன் மங்களாசாசனம் பண்ணுறதுக்காக சேவிக்கிறதுக்காக எழுதி இருந்தாச்சு. அப்பொழுது திருநாகப்பட்டினத்துலேயே ரொம்ப நாள் இருக்க முடியல, கொஞ்ச நாள் தான் எழுந்துருள் இருக்கும்படியாக இருந்தது. சஞ்சாரத்தில் இருந்தார் அப்போ. அப்போது எம்பெருமானை சேவிச்சார், ரொம்ப சந்தோஷப்பட்டுவிட்டார், பூரிச்சு போயிட்டார். எப்பவும் பெருமாளை சேவிக்கச்சு அந்தந்த எம்பெருமானுடைய பாசுரங்களை கொஞ்சம் அனுசந்தானம் பண்ணி கொண்டு சேவிச்சாகும். அப்பதான் அது ஆழ்வார் வழியிலே எம்பெருமான அனுபவிச்சா போல. அதனால பொன்னி வருமேனி மரதகத்தின் பொங்கிளம் ஜோதி அகலத்தாரம் மின் இவர் வாயில் நல்வேதமோதும் வேதியரு ஆனவராவரு தோழி என்னையும் நோக்கி என் அல்குலும் நோக்கி என் எந்திரங் கொங்கையும் நோக்குகின்றார் அன்னை என்னோக்கும் என்னஞ்சுகின்றேன், அச்சோ ஒருவர் அழகியவா, அச்சோ ஒருவர் அழகியவா. என்ன அழகு, என்ன அழகு, என்ன யுவாவா இருக்கார், என்ன சௌந்தரியம், நெஞ்சு பறி போறது. நெஞ்சை அவருக்கு இவருக்கு கொடுத்தாச்சு. இப்போ ஏற்பட்ட அழகரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு ஆழ்வார் நாயிகா பாவத்துக்கு மாறிப்பட்டார். பரகார நாயகி ஆயிட்டார். பெருமாளை சேவிக்கிறார், சேவிச்சார், ரொம்ப நெருக்கமாக நின்று சேவிக்கச்சார். பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னா ரொம்ப ஜொலிக்கிறார். பொன் இவருமே நீ மரதகத்தின் பொங்கிளம் ஜோதி, இவர் வாயில் நல்வேதம் ஓதும். ஏதோ வேதம், வேத சப்தம் கேட்கறது பெருமாள் சன்னதியில். யார் வேதம் சொல்றான்னு பார்த்தா பெருமாளே சொல்லிட்டு இருக்கார். நல்வேதம் ஓதும் வேதியர், வேதம் சொல்றவாள்லாம் ரொம்ப உசந்தவா, சுத்தமானவா, மனசுல கல்மஷம் இல்லாதவா என்று சொல்லுவா. இவரும் அதே போலத்தான் உசந்த வைதிகரா இருக்கார், வேதம் சொல்றார், தன்னை மறந்து வேதம் சொல்லிட்டு இருக்காருன்னு ஆழ்வார் அவரிடத்துல ரொம்ப நெருக்கமா நின்று வேதாத்தியனம் பண்ணவாட கை கோப்பினா புண்ணியம் இல்லையான்னு அப்படி கை கோப்பினாராம் பெருமாளையே பார்த்து. ஆனா பெருமாள் ஆழ்வாரை பார்த்தாராம், ஆழ்வாருடையதான சௌந்தரியத்தை பார்த்தாராம். பரகால நாயகி அவருடைய திருமுகத்தை பார்க்கிறார், திருமார்பை பார்க்கிறார், இடைய பார்க்கிறார், உத்து உத்து பார்க்கிறார். ஆழ்வாருக்கு புல்லரிச்சு போச்சு. ஐயோ தோழி, இந்த இவரை நான் நல்ல வைதிகர்னு நினைச்சேன், ஒரு சுத்தமானவர்னு நினைச்சேன், கல்வஷம் இல்லாதவர்னு நினைச்சேன். இவர் இந்த மாதிரி என்னுடைய அழகெல்லாம் பார்க்கிறார், என்னை உத்து உத்து பார்க்கிறார் என்று சொல்லி அதுக்காக லஜ்ஜப்படலை, பூரிச்சு போயிட்டா. ஆனால் இருந்தாலும் அம்மாவும் கூட வந்திருக்காளே, என்ன சொல்லுவாளோ. ஏண்டி அந்த பையன்தான் உன்னை ஒத்து பார்த்தான்னா நீயும் அவன் முன்னாடியே நின்றுட்டே இருக்கணுமா, கொஞ்சம் அப்பால போகக்கூடாதா, ஏண்டி அவனையே பார்த்துட்டு பூரிச்சுன்னு நினைக்கிற, போடி அப்பாலன்னு வெய்ய போறாளே அம்மா. இவர் வாயில் நல் வேதமோதும் வேறியர் வானவர் அவரு தோழி, என்னையும் நோக்கி என் அல்குலும் நோக்கி என் எந்திளம் கொங்கையும் நோக்குகின்றார் நோக்குகின்றார் அன்னை என்னோக்கும் என்னஞ்சுகின்றேன். அம்மா கோவிச்சுக்க போறாளே, பொண்ணுன்னா லட்சணமா இருக்க வேண்டாமா, புருஷ பசங்க ஒத்து பார்த்தான்னா அப்பால போக வேண்டாமா, இப்படி ஆடி ஒரு லஜ்ஜை இல்லாத பொண்ணை வளர்த்துட்டனேன்னு அம்மா கோச்சுப்பாளே. ஆனா இருந்தாலும் இந்த சௌந்தரியம் அம்மா விஷாலும் பரவாயில்ல, இவர் முன்னாடி நின்று இப்படி அவர் என்னை ஒத்து ஒத்து பார்க்க முடியா, அதனாலே நெஞ்சு பூரிச்சு போக முடியாதான் இருக்கணும்னு பண்றதே, என்ன சொல்லுவேன், என்ன பண்ணுவேன், என்ன அழகு, என்ன அழகுன்னு சௌந்தரராஜ பெருமாளை அப்படி அனுபவிக்கிறாருன்னு திருமங்காழ்வார் பாசுரத்தை ஆண்டவன் சொல்லியாகும். அந்த அனுபவத்தை அங்கே பிரத்யக்ஷமாக தான் அனுபவிச்சுண்டு அந்த 10 பாசுரத்தினாலையும். அதில் இந்த சௌந்தரராஜ பெருமாளுடைய சௌந்தரியம் எப்படி இருக்குன்னு திருமங்கை ஆழ்வார், இந்த பெருமாளை எங்கேயோ சேவிச்சா போல இருக்கு, இவ்வளவு அழகு எங்கே இருக்கும் இந்த பெருமை. ஒரு பெருமாளுக்கு அழகுன்னு இருந்ததுன்னா அந்த அழகு எல்லாத்த விட விஞ்சி இருந்தா அந்த அழகு அமுதனிடத்துல தானே பார்க்கணும். அதே போல இதே பெருமாள் அழகியா இருக்காரு. அந்த அழகு இங்க வந்துடுத்து எப்படி வந்ததுன்னு பார்த்தாராம். தோடவு நீளம் மணம் கொடுக்கும் சூழ் புனல் சூழ் தன் குடந்தை கிடந்த சேடர்களுன்னு தரிக்க மாட்டேன். செஞ்சுடராழியும் சங்குமேந்தி பாடகம் எல்லடியார் வணங்க பொன்மணி முத்தோடு இலங்கு சோதி ஆடகம் பூண்டொரு நான்கு தோளும் அச்சோ ஒருவர் அழகியவா. ஆமா, இவர் நிச்சயமா அன்னைக்கு அங்க பார்த்த பெருமாள் தான். திருக்குடந்தையிலே அமுதனாய் சாங்கபாணியாய் சேவிச்ச அந்த சௌந்தரியம் தான் இங்க, அந்த பெருமாள் தான் இங்கேயே சேவை சாதிக்கிறார். சூழ் புனல் சூழ் தன் குடந்தை கிடந்த சேடருக்குள் அங்க பார்த்து அந்த யுவாவை தான் இங்கேயும் பார்க்கிறேன் என்று அப்படி திவ்ய தேசங்கள்ல அங்க சேவிச்ச பெருமாள் அங்க பார்த்தனே, அங்கிருந்த அழகு இங்க இருக்கு. தேவ பெருமாளிடத்திலே பார்த்து புனிய விழுநீகம் வணங்கொடுக்கும் அது தேவ பெருமாளுடைய அழகு இங்க இருக்கு. அங்கே இவருடைய பெருமாள் திருமாலறிஞ்சோலையிலே பார்த்தனே, அவருடைய அழகு இங்க இருக்கு. எந்த ஊர்ல பார்த்த எந்த பெருமாளுடைய அழகையும் இந்த பெருமாளிடத்திலே பார்க்கறனே என்று ரொம்ப அனுபவிச்சார் அவர். அந்த மாதிரியான அனுபவத்தை சேவிச்சுட்டு ஆண்டவன் சொல்லியாச்சு, பக்கத்தில் இருக்கிறவாளிடத்துல புறப்படணும் நாளைக்கு, நீங்கள்லாம் ஒன்றும் சம்பாவனை கொடுக்க வேண்டாம், எனக்கு ஆச்சாரிய சம்பாவனைன்னு எந்த பைசாவெல்லாம் கொடுக்க வேண்டாம், இவ்வளவு அழகா ஆசிரிதாளுக்குன்னு சேவை சாதிச்சுட்டு இருக்கிற இந்த பெருமாளை தினமும் வந்து ஒரு முறை அஞ்சலி பண்ணிட்டு போங்கோ, எனக்கு இந்த ஊருக்காரா என் சிஷ்யால் இந்த காரியம் பண்ணினா போரும், எனக்கு இதுதான் எனக்கு ஆச்சாரிய சம்பாவனை என்று அப்படியே கண்களிலே நீர் துளித்து கொண்டு அருளி செய்தாச்சு ஸ்ரீமத் ஆண்டவன். அந்த மாதிரியான அனுபவம், ஆச்சாரியாருடைய பகவத் அனுபவம் அபாரமானது. அதெல்லாம் நாம் நம்முடைய வார்த்தையினாலே சொல்லி அதெல்லாம் கொச்சப்படுத்தக்கூடாது. ஆனால் அதிலிருந்து ஒவ்வொரு சில விஷயங்கள் இப்படியான ஆச்சாரியால் நமக்கு கிடைச்சாலேன்னு நாம் சந்தோஷப்பட்டு கொள்ளும்படியாக இருக்கு, அதுக்காக சொன்னேன். அதே போல ஆச்சாரியா ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு அர்ச்சாவதாரத்தில் ஈடுபாடு, அந்த அர்ச்சாவதாரத்தை நமக்கெல்லாம் இன்னைக்கும் தெய்வமாக கொடுத்து கொண்டிருக்கிற அர்ச்சகாலிடத்துலையும் ரொம்ப ஆசை ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு. அவள் இல்லை அவள் அல்லவா நமக்கெல்லாம் ஒரு பண்டிகை என்றால் ஒரு விசேஷம்னு சொன்னால் ஒரு உறவுக்காரா, ஏதாவது ஒரு விசேஷம்னு சொன்னால் நாம் போட்டதை போட்ட காரியத்தை அப்படியே போட்டுட்டு போகிறோம். எத்தனையோ நாள் உடம்பு சரியில்லைன்னா காரியத்தை பார்க்கறது கிடையாது, ஆஃபீஸுக்கு லீவுன்னெலாம் உண்டு, எல்லாம் பண்ணுறோம். நாம் இஷ்டத்துக்கு எல்லாரும் இருந்துக்கிறோம். எப்போவாவது இஷ்டப்பட்ட போது பெருமாள் அப்படியா அவளுக்கு அர்ச்சாவதாரத்தில் எம்பெருமானை எப்படியாக்கும் ஒரு தாயார் வந்து குழந்தைய அந்த குழந்தையாக்கும் பிறந்ததிலிருந்து அது தன் காரியமாக தானே பார்த்து கொள்ள வரைக்கும் ஒவ்வொரு வேளையும் ஒவ்வொரு நிமிஷமும் பெருமாள் அந்த குழந்தைக்குன்னே தன் ஜீவனத்தை நடத்த, அது மாதிரி பெருமாளுக்குன்னே ஒவ்வொரு நாளும். அது ஒரு சமயம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஒரு அஞ்சு பேர் உட்காந்துட்டு இருந்தா அஞ்சு பேரிடத்துல கேட்கறது, ஏன்னா தீபாவளிக்கு என்னடா பண்ண போற அப்படின்னு. உடனே ஒருத்தர் சொன்னார், தீபாவளிக்கு அன்னைக்கு கங்கா ஸ்நானம் பண்ணணும், காத்தால அதனால எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு எல்லாம் புதுசெல்லாம் உடுத்திண்டு பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி பக்ஷணம்லாம், குழந்தைகள்லாம் பட்டாசு இதெல்லாம் விசேஷமாக பண்ணுவா, தீபாவளி பண்ணணும், அது அப்படிதான் பண்ணுறது வழக்கம் அப்படின்னா. அஞ்சு பேர் இருந்தா நாலு பேர் அதையே தான் சொன்னான். அதில் ஒருத்தர் மாத்திரம் சொன்னார், அன்னைக்கு பெருமாளுக்கு காத்தால திருமஞ்சனம் பண்ணி வச்சு வசம் சாத்தி அன்னைக்கு பெருமாளுக்கு தீபாவளியாக இருக்கிறதுனால அப்படின்னு அவர் பெருமாளுக்கு பண்ணுறத சொன்னார். பத்தியாரா உங்களுக்கு அவளுக்கு வித்தியாசம் பார்த்தே இல்லையா? அவன் பாடுறா எதனா பண்டிகைன்னு சொன்னால் உடனே பெருமாளுக்கு பண்ணணும்னு பேசுகிறான்டா. அதான்டா அர்ச்சகன், அவன் குழந்தை மாதிரி தன்னுடைய குழந்தை மாதிரி பெருமாளை வச்சுன்னு பார்த்துக்கிறான். அதெல்லாம் அர்ச்சகாலெலாம் பெருமாளுக்குன்னு இருக்கிறவா என்று ரொம்ப மனசு ரொம்ப ஈடுபட்டு சொல்லியாச்சு. அதனால் அந்த அர்ச்சாவதாரத்தில் இருக்கிற ஆசை அந்த அர்ச்சகாலிடத்துலேயும் அதே மாதிரி பெருமாளுக்குன்னு இருக்கிறவா இல்லையா, பெருமாள் திருவடியை தொட்டு தன்னுடைய சிரசை பெருமாள் திருவடியிலே சாத்தி அவசார க்ஷமாபணம் பண்ணிக்கிறாளே, அதனால அவள்லாம் ரொம்ப விசேஷம்தான் ரொம்ப ஆசை. அர்ச்சாவதாரத்தில் இருக்கிற ஆசை அவாகிட்டையும் உண்டு. அது என் தேரெழுந்தூருக்கு போயிருந்தேன் ஒரு சமயம், அப்போ பூர்வத்தில் கொஞ்ச நாள் முன்னாடி, அப்போ அது தேரெழுந்தூர் அப்போ கண்ணன் பட்டர்னு ஒரு ரொம்ப வயசானவர், அவர் அது பெருமாளை சேவை பண்ணி வச்சு அவர் சொல் அவருக்கு அடியே என்ன ஆசிரமத்தை சேர்ந்தவர்னு நான் சொல்லிக்கவே இல்லை. அவரே பெருமாளை மங்களாசாசனம் பண்ணி வச்சு திருவுக்கு திருவா ஆகிய செல்வா தெய்வத்துக்கரசே செய்ய கண்ணா உருவ செஞ்சுடராழிவல்லானே உலகுண்ட உருவா திருமார்வா ஒருவர் காற்றி உய்யுவென்றால் உடன் நின்ற இவர் என்னுள் புகுந்து ஒழியாது அருவி தின்னடாஞ்சி நின்னடைந்தேன் அழுந்தோர் மேல் திசை நின்னவம்மானே ஆமருவி நிறைமேய்த்த அமரரு கோமான் அணி அழுந்தோர் நின்றானுக்கு இன்றே சென்று நீ மருவி அஞ்சாதே நின்று மாதோ நின்னோர் மாது நின்னயந்தாள் எந்திரையே எம்பிக்கானே இந்த மாதிரி ரெண்டு மூணு பாசகங்கள்லாம் சொல்லி மங்களாசாசனம் பண்ணி வச்சார். அவர் தன்னை அறியாமல் அவரே சொல்கிறார், அடியேன் சொல்லிக்கவே இல்லை, அவரே சொல்கிறார், திருக்குடந்தாண்டவன் ஏழுலட்சே இந்த எம்பெருமான மங்களாசாசனம் பண்ணச்சே, என்ன அழகு, என்ன பக்தி, என்ன ஆனந்தம், எவ்வளவு பொறிச்சு போனார் ஆச்சாரியாள். அந்த மாதிரி ஆச்சாரியாள்லாம் சேவித்த பெருமாள், இந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு நாங்கள்லாம் ஜென்ம ஜென்மமாக கொடுத்து வச்சுருக்கோம் என்று அவரே அவர் தானாக சொல்கிறார். அடியேன் திருக்குடந்தாண்டவன் சம்பந்தம்னே சொல்லிக்கவே இல்லை, கேட்கச்சே எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. என்னைக்கோ ஒரு நாள் எங்கேயோ ஒரு சமயத்திலே பெருமாளை சேவிக்க போனால் அந்த சமயத்தில் இருக்கிறவா எப்பவும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறவா வரவாளுக்கு என்ன வார்த்தை சொன்னால் திருக்குடந்தாண்டவன் எவ்வளோ அழகாக மங்களாசாசனம் பண்ணினார் என்று அந்த மங்களாசாசனத்தை நினச்சிண்டு பட்டாச்சார் என்றைக்கும் நினச்சிக்கும்படியாக, அதுவும் எத்தனையோ வருஷங்கள் முன்னாடி பட்டாச்சார் அவர் திருக்குடந்தாண்டவன் அத்தனை வருஷம் முன்னாடி மங்களாசாசனம் பண்ணதை சொல்லி சொல்லி பெருமைப்பட்டுக்கும்படியா ஸ்ரீமத் ஆண்டவனுடையதான மங்களாசாசனம் இதே போல எத்தனை ஊர்லேயும் சொல்லலாம். நாச்சியார் கோவிலுக்கு போயிருந்த போது சொன்னார், நாச்சியார் கோவிலுக்கு போயிருந்த போது அந்த நாச்சியார் கோவிலில் பட்டாச்சார் அவர் நம்பியை மங்களாசாசனம் பண்ணி வச்சார். நம்பியை அடையே இந்த ஆசிரமம்னு சொன்னேன். ஆசிரமமா, எவ்வளோ சந்தோஷம். ஆண்டவன் எப்படி மங்களாசாசனம் பண்ணி ஆகும்? என்னம்மா அந்த மடல் சொல்லி மங்களாசாசனம் பண்ணி ஆகும்? ஆண்டவன் மங்களாசாசனம் பண்ணச்சே இந்த மடலை சொல்றது. அவர் திருவாக்காலே கேட்கணும், கண்ணீரோடே நின்று உருக உருக மங்களாசாசனம் பண்ணியாச்சே. தேவலும் அதே மாதிரி சாய்க்காவே அப்படின்னார். அவர் மடல் பெரிய மடல்ல ரொம்ப அழகா, ரெண்டு மடலும் பெருமாளுக்கா இருந்தாலும் அதுல விசேஷமா பெரிய மடல்ல அது நிறையோர் எம்பெருமானுக்கு நாச்சியார் கோவில இருக்கிற நம்பிக்கை தான் அப்படின்னு. அதுல அந்த மடல் பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணி அந்த அனுசந்தானத்தினாலே அப்படியே உருகி போய் ஆண்டவன் சேவிச்சத இப்ப பிரகிருதம் ஆண்டவன் எழுத போது கூட அந்த அந்த பட்டர் அதே பட்டர் இருந்தார். இப்ப சமீபத்துல ஆண்டவன் போன வருஷம் எழுதியாச்சு, நாச்சியார் கோவில்ல மங்களாசாசனம் பண்ண போது அந்த பட்டர் திருக்குடந்தாண்டவன் அப்படி மங்களாசாசனம் பண்ணினார். மடல் பாசுரம் சொல்லி மங்களாசாசனம் பண்ணியாச்சு. அதே மாதிரியாக இப்போ ஆண்டவரும் அதை மங்களாசாசனம் பண்ணணும் அப்படின்னு அவர் ஆண்டவரை கம்பல் பண்ணார். திருக்குடந்தாண்டவர் மங்களாசாசனம் பண்ணார்ன்ற அந்த அழக அவர் நினைச்சு அதே போல இப்போ ஆண்டவரும் மங்களாசாசனம் பண்ணணும் அப்படின்னு கம்பல் பண்ணார். உடனே ஆண்டவன் சொல்லியாச்சு, பாசுரம் சொல்லு அப்படின்னு. அடியேன் பக்கத்தில் இருந்தேன், பக்கத்தில் ராமதுரை இருந்தான். உடனே பாசுரத்தை சொல்லு அப்படின்னார் அவர். மாட கபாடம் கடந்து புக்கு என்னுடைய கண் கழிப்ப நோக்கினேன், கபாடம் கடந்து புக்கு என்னுடைய கண் கழிப்ப நோக்கினேன், நோக்குதலும் மன்னன் திருமார்பும் வாயும் அழியணையும் பன்னு கரதலமும் கண்களும் பங்கயத்தின் பொன்னியல் காடோர் மணிவரை மேல் பூத்தது போல் மின்னி ஒளிபடைப்ப வீணானும் தோள்வளையும் மன்னிய குண்டலமும் ஆரமும் நீள்முடியும் துண்ணுவையில் விரித்த சூளாமணி மைப்பவன் மரதக குன்னின் மருங்கே ஓரின் இளவஞ்சி கொடியொன்று நின்றதுதான் அன்னமாய் மானாய் அணிமயிலாய் அங்கிடையே நின்னாய் இளவே இரண்டாய் இணைச்செப்பாய் முன்னாய தொண்டாயாய் கண்டை குலம் இரண்டாய் அண்ண திருவுருகம் நின்ன தெரியாதே. பக்கத்துல வஞ்சில வள்ளித்தாயா நிக்கிறா. ஏன் நிக்கிறான்னா பிரம பிடிச்சு போய் அசியாம அப்படியே நிக்கிறாளாம். ஏன் பிரம பிடிச்சு போச்சுன்னா அண்ண திருவுருவம் நின்னது அறியாதே, ஒன்னும் புரியலையாம் தாயாருக்கு. நம்பி எம்பெருமானுடையதான அந்த சௌந்தரியத்தை, ஸ்ரீனிவாச பெருமானுடைய சௌந்தரியத்தை அனுபவிச்சுட்டு பார்த்துட்டு என் அழகு என் பத்தா என் பிராணநாதன், இந்த அழகுக்கு இந்த பிரபஞ்சத்திலே இந்த சிருஷ்டியிலே ஒரு தத்துவம் உண்டா, இவ்வளவு வீடான அழகுக்கு ஒன்று உண்டான்னு அந்த அழகை பார்த்து அப்படியே ஆறாமல் பருகி கொண்டு அப்படியே தன்னை மறந்து பிரமிச்சு போய் அப்படியே நிற்கிறாளாம். ஒரு இன்னிளவஞ்சி கொடியொன்று நின்றதுதான் அன்னமாய் மானாய் அணிமயிலாய் ஆங்கிடையே மின்னாய் இளவே இரண்டாய் இணைச்செப்பாய் உன்னாய தொண்டாயாய் கண்டை குலம் இரண்டாய் அன்ன திருவுருவம். அந்த பிராட்டியானவள் அப்படி பிரமிச்சு போய் நிற்கும்படியானது அந்த காம்பீரியம் சர்வேஸ்வரத்துவம் காருண்யம் இந்த சௌந்தரியம் எல்லாத்தையும் அந்த மாதிரி ஆழ்வார் அனுபவிச்சார்னு சொல்லி அந்த அனுபவத்தை ஸ்ரீமத் ஆண்டவன் அனுபவ பொன்னியலும் மாடக்கவாடம் கடந்து புக்கு மாடக்கோயில் இல்லையா, அது மணிமாட கோயிலாச்சு. அப்படியே படிக்கட் படிக்கட்டா ஏறி போய் சேவிக்க வேண்டாமா? அந்த அந்த பொன்னியாலும் ஆட கவாடம் கடந்து புக்கு என்னுடைய கண் கழிப்ப நோக்கினேன். கதவை திறந்தாச்சு, பெருமாள் சேவசாச்சர் கண்ணெல்லாம் நிரம்பி போச்சு. நோக்கினேன் கழிப்ப நோக்கினேன் கண் கழிப்ப நோக்கினேன் என்னுடைய கண் கழிப்ப நோக்கினேன். எத்தனை பெண்களை பார்த்து இவன் நன்னா இருக்கான்னு நினைச்சு இப்படியெல்லாம் பிராகிருதமான அழியக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் பார்த்து பழகி பழகி போய் அதுதான் அழகுன்னு நினைச்சிட்டு இருந்த என்னுடைய கண்ணுக்கு ஆஹா அதெல்லாம் இப்படியா உப்பு கசப்பு காரம்னு சொல்ல முடியா, தூக்கி எறிஞ்சுட்டு இரே தித்திப்பாவே சேவசாரிச்ச அந்த நாச்சியார் கோவில் நம்பிய சேவிச்சனே என்று அழுவார். அழகா அனுபவிக்கிறார் ஆண்டவன் அதை சொல்லுவார். அந்த அனுபவத்தை அந்த பாசுரத்தை அப்படியே சொல்லிட்டு அழுது அழுது எம்பெருமான மடல் நாளை சேவிச்சத பட்டர் இத்தனை வருஷம் கழிச்சு எத்தனை 40 வருஷம் கழிச்சு சொல்றாரு அந்த பட்டர். நான் சின்ன வயசுல பட்டா அந்த ஆண்டவன் பெரிய திருக்குழந்தை ஆண்டவன் 7 லட்சம் இந்த மங்களாசாசனம் பண்ணி இந்த அந்த நாச்சியார் கோல் நிறைய ஒரு பேர் எம்பெருமான் விஷயமா பாசுரத்தை சொல்லி சேவிச்சத அன்னைக்கு சேவிச்சதை திருப்பியும் அவர் இந்த பிரகிருதம் ஆண்டவன் ஏழுன போது அதே போல ஆண்டவன் சேவிக்கணும் அப்படின்னு ஆண்டவன் நிர்பந்தப்படுத்துறாரு அவர். அப்படின்னா பார்த்துக்கோங்க திருக்குழந்த ஆண்டவன் எவ்வளவு தூரம் அவர் விபருமான அவன் அனுபவிச்சிருக்காருன்றதை இத்தனை வருஷம் 4 டிகேடு கழிச்சு அவர் கேட்கிறாரு. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை. அந்த மாதிரியான அனுபவம் ஸ்ரீமத் ஆண்டவருடையதான அனுபவம். திருக்குறுங்குடியில் எழுந்திருந்தாச்சு. திருக்குறுங்குடி ரொம்பவும் ரொம்ப ஃபேவரைட் பிளேஸ் ஆசிரமத்துக்கு. டிவிஎஸ் அப்புறம் அப்போ எல்லா டிவிஎஸ் ஃபேமிலி மொத்தமும் ஆசிரமமேன்னு இருந்த சமயம் அது. அதில் விசேஷமான ராஜம்மாவெல்லாம் ரொம்ப ஆச்சாரியன் ஆச்சாரியன் எங்கே போனாலும் எங்கே போனாலும் திடீர்னு வந்துடுவா. எங்கே யாத்திரைகள் இருந்தாலும் ஆண்டவனை சேவிக்கிறதுக்கு வந்துடுவா. எதுவும் ஆச்சாரியனை சேவிச்சாதான் பொழுது போனா போலே திருப்தி வந்தா போலே வாளுக்கு. அதனால அவர் திருக்குறுங்குடியே சொந்த ஊர் பெருமாளை சேவிக்கிறதுக்காக ஆண்டவன் அங்கே மங்களாசாஸ்திரத்துக்கு எழுந்தா அதனால அந்த ஊருக்கு அவளே வந்திருந்தா பெரிய சௌகரியங்கள்லாம் பண்ணி வச்சா திருக்குறுங்குடியில். அந்த திருக்குறுங்குடியில் ஆண்டவன் உபன்யாசம் கொஞ்சம் நம்பி விஷயமா சொல்லணும் அப்படின்னு கேட்டுண்டா. சரி சொல்லலாம் அப்படின்னு 1 மணி நேரம் சொல்லியாச்சு. அவர் சொன்ன உடனே அவர் அந்த ராஜம் சொன்னார் 3 மணி நேரம் சொல்லியாச்சு. ராஜம் சொன்னார் 1 நாள் கேட்டது திருப்தியா இல்லை, 3 நாளாவது அவசியம் சாய்க்கணும் அப்படின்னு கேட்டுட்டார். ஆகட்டும் அப்படி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னார். அப்புறம் நாளைக்கும் சொல்லியாச்சு. நாளைக்கும் 3 நாள் ஆச்சு. 3 நாள் ஆனாலும் திருப்தி இல்லை அவருக்கு. இன்னும் கொஞ்சம் சாதிக்கணும், இன்னும் கொஞ்சம் சாதிக்கணும்னு அவன் தினமும் 9 நாள் ஆக்கிவிட்டார். ராஜம் சுவாமி டிவிஎஸ் ஃபேமிலி ஆண்டவனை திருக்குறுங்குடியில் விஷயம் எம்பெருமான் விஷயமா சொல்லணும்னு சொல்லி அப்படியே சொல்ல 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 தினம் தினம் 3 மணி நேரம் கேட்டு 9 நாள் ஆக்கிட்டான். 9 நாள் சாதிச்சாச்சு நம்பி விஷயமா. எவ்வளவு எவ்வளவு அனுபவம் இருந்தால் சொல்ல முடியும். 9 நாள் நம்பி விஷயமாக கேட்க கேட்க சொல்லிகிட்டே இருந்தாச்சு. முதல்ல ப்ரோக்ராம் 3 நாளைக்கு தான் இருக்கிறதா, 3 நாள் போனது, அதில் 1 நாள் உபன்யாசமாக வச்சுருந்தது. அது முதல் நாள்லேருந்து ஆரம்பித்து 3 நாளும் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, 9 நாள் ஆச்சு. இதுக்கு மேலேயும் இருக்க முடியாது, யாத்திரைக்கு புறப்படணும்னு சொல்லி அப்புறம் புறப்பட்டாச்சு. அது மாதிரி நம்ப விஷயமாக எதுக்காருன்னா அந்த அனுபவம் அதை அனுபவிச்சான்னா கூட இருக்கிறவாளும் சேர்ந்து அனுபவிச்சுட்டும் போகாது. இந்த மாதிரியான அனுபவம் நமக்கு எப்பவும் கிடைக்கணும். சேர்ந்து இன்னும் கேட்கணும், இன்னும் கேட்கணும்னு இந்த மாதிரி அச்சாவதாரத்தை அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவனுக்கு அது ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆச்சரியமான ஒரு பெருமையை கொடுத்துருக்கார் பெருமாள். அந்த ஒரு சுவாவத்தையே கொடுத்துருக்கார். அது எனக்கு தெரிஞ்சு ஸ்டேட் பேங்க் ரங்கநாதன் ஒருத்தர் இங்கே தான் மடிப்பாக்கத்தில் இங்கே இருக்கார். அவர் சின்ன வயசில் ஸ்ரீமத் ஆண்டவன் பூர்வாசிரமத்தில் திருக்குழந்தைகள் இருந்தபோது அவர் கூடவே இருந்தார். அதாவது கூடவே ஊர்க்காரர். எப்பவும் ஆண்டவனிடத்துல ரொம்ப விசுவாசம். பூர்வாசிரமத்திலேயே அவர் சாதிச்சார். ஸ்ரீமத் ஆண்டவன் அமுதன் விஷயமா 48 நாள் உபன்யாசம் பண்ணார். 48 நாள் கேட்டோம் நாங்கள் அமுதன் விஷயமா, அர்ச்சாவதார விஷயமாக 48 நாள் உபன்யாசம் பண்ணியாச்சு ஸ்ரீமத் ஆண்டவன். அப்போ பூர்வாசிரமத்தில் சிறு வயசுலேயே சொல்றேன், 48 நாள் உபன்யாசம். அதெல்லாம் எந்த மாதிரியான காலம் அது, எப்படி சாதிச்சாகும், நேரம் போறதே தெரியாது. ஆண்டவன் அமுதனை பற்றி சொல்ல கேட்க கேட்க நேரம் போறதே, 48 நாள் உபன்யாசம் பண்ணியாச்சு அப்படின்னு. அதுபோல் அது பெருமாளை அனுபவிக்கிறதுன்றது சிறு வயசுலேருந்தே எவ்வளவு அனுபவித்தாலும் அது அது நிற்காத அனுபவமாக இருந்தது ஆண்டவனுக்கு. அப்படி திருநி இதே போ எந்த திவ்ய தேசத்தில் போனாலும் இதே புராணம் தான். திருமலை கேள்வியாச்சு. திருமலையில் பெரிய ஜெயர் வந்து இங்கே மடத்துக்கு எழுதணும் அப்படின்னு கேட்டுட்டார். அப்புறம் மடத்துக்கு கேள்வியாச்சு ஆண்டவன். ஒரு 6 மணி நேரம் பெருமாளை பற்றி ஏதாவது இங்கே பகவத் விஷயம் சாதிக்கணும் அப்படின்னு கேட்டாச்சு. உலகமுண்ட பெருவாயா என்று சொல்லி தொடங்கியாச்சு ஸ்ரீமத் ஆண்டவன். 6 மணி நேரம் தான் சொன்னான். யார் 6 மணியோட போகிறோம்டா? 6 மணி ஆச்சு, 1 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு, 3 மணி நேரம் ஆகி போச்சு. எப்போவுமே ஒரு 3 மணி நேரம் ஆனால் ஒரு கொஞ்சம் ஒரு போகிறோம்னு தோணாதா? ஏன்னா எவ்வளவு நேரம் தான் பேசிகிட்டே இருக்க முடியும், அதுக்கும் உடம்புல சக்தி வேணுமோ இல்லையோ. 3 மணி நேரம் ஆச்சு, யாரும் போகிறோம்னே சொல்லலை. ஆண்டவன் தான் போறோம் இன்னைக்கு, ஆட்டம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் மங்களாசாசனத்துக்கு நான் அப்பொழுது ஆசிரமத்தை பீடாதிபதியா மதிக்கிறவா கிடையாது. அப்பப்பொழுது ஏதாவது இப்பன்னா பீடாதிபதிக்குடியா உண்டான மரியாதையை பிரகிருதம் ஆண்டவன் அதை ஏற்படுத்தி பெரிய சாதிச்சு கொடுத்தாச்சு. ஆனால் அது முன்னாடி கிடையாது அது. அதனால அந்த ஆக்குறாண்டவன் எழுதும் போது கூட பீடாதிபதிக்கு உண்டான மரியாதையோட தான் பண்ணினான். ஆனால் இருந்தாலும் அப்போ அந்த தேதிக்கு ஆக்குறாண்டவனுடையதான வைபவத்தில் ஈடுபட்டு அங்கிருந்த அதிகாரிகள் கொடுத்தா அந்த மாதிரி அவ ஆசைப்பட்டு கொடுக்கறதே ஒழியோ டிடிடி தேவஸ்தானத்தில் பட்டவலை பண்ணி வச்சு மரியாதை பீடாதிபதி மரியாதை தான் பண்ணணும் அப்படின்னு ரைட்டு அப்போல்லாம் கிடையாது. ஆனால் பெரியஜியர் பீடாதிபதிகளுக்கு உண்டானதான மரியாதை எவ்வளவு பண்ணி வைக்க முடியுமோ அவ்வளவும் பண்ணி வச்சு பெருமாளோட அங்கே மங்களாசாசனத்தோட கூடயே இருந்து பெருமான் எவ்வளவும் அனுபவிச்சுக்கிறதுக்கு சிவர் ஆண்டவனோட தானும் இருந்து மங்களாசாசனம் பண்ணி வச்சாச்சு. என்ன எங்கே போனாலும் அந்த பகவத் விஷயம் பகவத் பக்தி அர்ச்சாவதாரத்தில் ஆசை, அந்த அர்ச்சாவதாரத்தையும் பெருமான் தானே ரொம்ப பரிவோடே நம்ம 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 நமக்கு நம்ம சம்பிரதாயத்தை சம்ரட்சிக்கிற ஆச்சாரியன் வந்திருக்காருன்னு பெருமாள் கௌரவிக்க முடியாது தான் எழுதியிருந்தார் சிவதாண்டவன். அந்த மாதிரியான ரொம்ப ஆச்சரியமானது. அழகர் மலைக்கு எழுத போது அழகர் இடத்துல ஏற்கனவே எல்லா சம்பிரதாயத்தில் யாராக இருந்தாலும் அழகர்னா எப்படி திருவேங்கடமுடையான்னு போலே அழகர். ஆழ்வார் பாசுரங்களில் அது இதுக்கு அதுக்கு வட திருமலைன்னு பேர், இதுக்கு தென் திருமலைன்னு பேர். ஆனால் அவள் வெறும் திருமலைன்னு தான் சொல்லுவாள். வியாக்கியானங்களில் தான் வட திருமலை தென் திருமலைன்னு வரும். திருமலை எதுவே அடைவது திறமையினர் நம்மாழ்வார். திருமலைனா திருமாலின் ஜோலைக்கும் திருமலைன் தான் திருநாமம். அதுவும் ககவா வேணாம். அது சோழ தேசத்துக்கு ஸ்ரீரங்கம்னா அதே போல பாண்டி தேசத்துக்கு திருமாலின் ஜோலைன்னு சொல்லணும். அந்த மாதிரியான மகாபிரபாவத்தோடைய அழகன் கல்லழகன் ஆழ்வார் திருமாலின் ஜோலை அழகன் எங்கும் பறந்து பல்லாண்டொலி எல்லாருக்கும் சீர் தன் திருமாலினும் சோலையே. அந்த மலையில் இருக்கிற குறவர்கள்லாம் கூட எப்பவும் அப்படியே அழகரை பார்த்து கள்ளழகர் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பல்லாண்டு கள்ளழகருக்கு பல்லாண்டுன்னு எப்பவும் கூவிண்டே இருக்காளே அப்படின்லாம் சொல்றார். அந்த மாதிரி அந்த தேசத்தில் இருக்கிற சமஸ்த பேரும் அப்படியே ஆகர்ஷிக்கப்பட்டு சேவிச்சுட்டு இருக்கிற பெருமாள். அந்த எம்பெருமானை அனுபவிக்க போனார். ஆஹா, பாஷ்யக்காரர் வந்தார், சேவிச்சார், ஆண்டாள் ஆசைப்பட்டாளே. அருணரும் பொழில் மாலிரும் சோழ நம்பிக்கு நான் நூறு தொடாவில் வெண்ணை வாயிரேந்து பராவி வைத்தேன். நூறு தொடா நிறந்த கார வழிகள் சொன்னேன் ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளுங்கொலோ அப்படின்னு சொல்லுவாள். நூறு தொடா அன்னைக்கு பண்ணி வச்சா பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஆண்டாள். நூறு தொடா பாஷ்யக்கார் பண்ணி வச்சார். அதுக்கப்புறம் யாராவது பண்ணி வச்சிருப்பா, யார் பண்ணி வச்சார்ன்னு சொல்லலை, நமக்கு தெரியல. அழகருக்கு நம்மாலே செய்யக்கூடாதா? ஆண்டாள் ஆசைப்பட்டதை பாஷிகார் நடத்தி வச்சதை நாமும் ஒரு வாட்டி செஞ்சா என்ன சேர்ந்து ஒரு ஆசை அழகருக்கு. நூறு தடா ஆக்கார விடுதல் சக்கர பொங்கல் சமர்ப்பிச்சாச்சு. பெரிய பெரிய தடாக்களாக கொண்டு வந்து அந்த தடாக்களை கொண்டு வச்சு அதுக்குன்னு ஜலத்துக்கு அழகருக்கு எப்பவும் சிலம்பாறு இருக்கு நூபுரகங்கை, அந்த தீர்த்தம் தான் பெருமாளுக்கு. அதனால நூபுரகங்கையிலிருந்து தீர்த்தம் கொண்டு வர வழிச்சு அந்த கங்கா தீர்த்தத்தினாலே பெருமாளுக்கு அது ஒன்று ஒன்றுத்துலேயும் பரிவு. நூபுர கங்கையில் அந்த தீர்த்தத்தினாலேயே பெருமாளுக்கு அக்கார விடுதல் பண்ணி சமர்ப்பிச்சாச்சு. பாஷ்யக்கார் சமர்ப்பிச்சார், சந்தோஷப்பட்டார். அதே போல நம்ம பாஷ்யக்கார் சமர்ப்பிச்சா போலே நாமும் பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டாமா? ஆண்டாள் ஆசைப்பட்டது ஆண்டாளிடத்துல எப்படி தேரெழுந்தூர் ஆண்டவனுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாளிடத்துல என்றைக்கு எங்கே போனாலும் அந்த ஆண்டாள்னு அம்மா அம்மா அம்மான்னு சொல்லி ஆண்டாள் நினச்சிக்கிறா போல சிவன் ஆண்டவனுக்கு. ஒரு சமயம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கொஞ்சம் ஆண்டாள் கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் கீழே போட்டுட்டா, அதனால வலது கையில் ஆண்டாளுக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டு போச்சு. கேட்டார் ஆண்டவன், துடிச்சு போயிட்டார். ஜோ ஆண்டாளுக்கு இப்படி ஆயிடுதே இப்படி ஆயிடுதேன்னு அழுக தாங்கலை. உடனே அதுக்கு உண்டானதான பரிகாரம் பண்ணுறதுக்கு வேண்டிய அதுக்கு தபதிக்க சொல்லி அனுப்பிச்சு ஏற்பாடு பண்ணி ஆண்டாளுக்கு உடனே சந்தானம் திருமேனியிலே சந்தானம் பண்ணி வச்சு சம்பரோக்ஷணம் பண்ணி வச்சு அப்புறம் யதாசாரம் ஆண்டாள் எழுதிட்டான்னு கேட்டு அதுக்கப்புறம் தான் ஆண்டவனுக்கு ஆகாரமே சரியாக உள்ளே போச்சு. அது வரைக்கும் துடிச்சு போட்டேன். சர்ச்சாவதாரத்திலே அந்த ஆண்டாள்னா அப்போ சாட்சாத் ஆண்டாள் தானே என்று அது மாதிரியாக இதே மாதிரி தான் அந்த புது அக்ரஹாரம்னு ஒரு ஊருக்கு எழுந்தார். பக்கத்தில் கல்யாணபுரம், அந்த கல்யாணபுரத்தில் தங்கி இருந்துட்டும் புறப்பட்டாச்சு. அது முன்னாடி புது அக்ரஹாரத்திலே பெருமாள் சேவிச்சாச்சு, கிளம்பணும். அது கணமணம்னுச்சே. அன்னைக்கு முதல் நாள் பக்கத்தில் சின்ன அக்ரஹாரம், சின்ன கோவில், பெரியவாழ்லாம் ரொம்ப விசேஷமாக எழுந்திருந்த ஊர் அது புது அக்ரஹாரம்னு. அந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப மகான்களெல்லாம் ஆதரித்த ஊர் அது. கொழியாள சுவாமி முதலானவாள்லாம் அங்கே சாதுர்மாசியமெல்லாம் இருந்திருக்கா, அந்த அளவுக்கு ஆதரித்தவா. பெரியவாள் ரொம்ப பேர் இருந்து காலக்ஷேமம் சாதித்த இடம் பட்டாபிராமன். ஆண்டவன் சின்ன வயசுலேருந்து அவருக்கு எப்பவும் அந்த ராயம்பேட்டை, கல்யாணபுரம், புது கிரகாரம்லாம் அது கிட்ட ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப கிட்ட இல்லையா. கல்யாணபுரம் தான் இது, ராயம்பேட்டை தான் மாமா கிரகமாச்சே. அதனால அங்கெல்லாம் அடிக்கடி போகிற வழக்கம். அங்கே பெருமாள் எல்லாம் சின்ன வயசுலேருந்து சேவிச்சு வழக்கம். அந்த புது கிரகாரத்திலே பட்டாபிராமன் சின்ன மூர்த்தி அழகாக இருப்பார். அந்த அந்த கோவிலில் அது திருடி போட்டான் அவன். பெருமாளை ஒரு நாள் ஒரே ராத்திரியில் எல்லாரையும் திருடி போட்டான். திருடினதில் என்ன விசேஷம்னா, அவன் தாயாரை விட்டுட்டு திருடின்னு போயிட்டான். அதான் சீதையை விட்டுட்டு திருடின்னு போயிட்டான். என்ன சீதையை விட்டுட்டு திருடினான்னா, சீதையை தூக்க பார்த்து ஏதோ கொலுசு சத்தம் கேட்ட மாதிரி இருந்தான். சுற்றி சுற்றி பார்த்தான், பயந்து போயிட்டான். இப்போ தாயாரை விட்டுட்டு பெருமாள்லாம் தூக்கின்னு போயிட்டான். பெருமாள், பரதன், எல்லாரையும் தூக்கின்னு போயிட்டான். அது கேட்டு ஆண்டவன் அப்படியே தகச்சு போய் அழ ஆரம்பிச்சுட்டார். ஐயோ, நம்ம ராமனை தூக்கின்னு போயிட்டானே, நம்ம ராமனை தூக்கின்னு போயிட்டானே, சாப்பிடவே இல்லை. திருப்பியும் அந்த ராமன் தூக்கின்னு போனமுன்னு கடைச்சுட்டான்னு தெரிஞ்சா விட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஊரை விட்டு கிளம்பினார் அவர். அது கிளம்பவே இல்லை ஊரை விட்டு. அது அதுபோல் அந்த அர்ச்சாமூர்த்தி, அர்ச்சாமூர்த்தின்னா அப்படியே நம்ம பெருமாள் ராமன் அப்படியே இருக்கும். தசரதர் மாதிரி ராமன்னா தசரதர் எப்படி ஆசையோ அது மாதிரி ஆகும். ஒரு ஒரு பக்தி, அந்த ஒரு பிரியம் சிறு வயசுலேருந்தே அது அப்படியே பழக்கமாகி போயிடுச்சு ஆண்டவனுக்கு. ஆண்டவன் சொல்லியாச்சு, ஒரு மனுஷி திரு காலக்ஷேபத்தில் சாகிச்ச ஒரு நாள் திருச்செங்குன்னூரை பற்றி வந்தது. திருச்செங்குன்னூர், திருச்சிற்றாரங்கிற எம்பெருமான்னு அது இதில் வரும். எட்டாம்பத்தில் திருவாய்மொழியில் வாருகடா ஒரு யானை மாமலை என் மறுப்புனைங்கூட இருபத்தொருட்டி ஊர்கொள் நின்பாக உயிர் சகுத்து அரங்கின் மல்லரை கொன்று சோழ்வரன் மேல் முருகடா வரதரு புறக்கிடமாடமீமிசை கஞ்சனைத்தகத்த சீர்கொள் சிற்றாயம் திருச்செங்குன்னூரில் திருச்சிற்றாரெங்கள் செல்சார்வே. கொஞ்சம் நுற்று பண்ணுறதுக்கு சிரமமான பாசுரம் அந்த 10 பாசுரமும். அது ரொம்ப சொல்லி பார்த்தா தான் வரும். என்ன, ஒரு 200 வாட்டியாவது சொல்லியிருந்தா தான் அது நாக்கு நுனியில் நிற்கும். அந்த பாட்டெல்லாம் இல்லைன்னா நிற்காது. ஆண்டவன் சொல்லுவார், பெரியாண்டவன் சொல்லுவார் அப்படின்னு கேள்வி, வார்கடா வருவி யாருடா சொல்லுவான்னு சொல்லுவாளா, அந்த மாதிரியான பதிகம் இது, ரொம்ப நரடான பதிகம் அப்படின்னு பெரியாண்டவன் சொல்லுவார்னு ஆண்டவன் சாதிச்சாச்சு. அந்த அமர்ந்தநாதனை அவரவராகி அவர்கருள்ளருளும் மானை அமர்ந்த தன்பழன திருச்செங்குன்னூரில் திருச்சிற்றாற்றங்கரையானை அமர்ந்த சீரும் வாயிரவர் வேரியர்கள் தம்பதியவனிதேவர் வாழ்வு அமர்ந்தமாயோனை முக்கணம் ஆனை நான்முகனை அமர்ந்தேனே தேனை நண்பாலை கண்ணலை அமுதை திருந்துளகுண்டம் ஆனை வான நான்முகனை அப்படின்னு ரொம்ப ஸ்வீட்டாக போகும் பாசுரம். ஆண்டவன் இந்த வார்கடாவுருவி பற்றி மென்ஷன் பண்ணதே சொல்லியாச்சு. வார்கடாவுருவி யாருடா சொல்லுவான்னு பெரியாண்டவன் காலத்தில் வார்த்தை உண்டுன்னு பெரியாண்டவன் சொல்லுவார். அந்த பெருமாளை சேவிக்க போயிருந்தேன் நான், கேரளாவுக்கு போயிருக்கச்சு. திருச்சிற்றாற்றங்கிற தர்மக்ஷேத்திரம்னு சொல்லுவாள் அந்த ஊர்லெல்லாம், அந்த பஞ்சபாண்டவ க்ஷேத்திரம்னு அந்த ஊர்லெல்லாம் பேசிப்பா. அதில் பீமக்ஷேத்திரம், அர்ஜுன க்ஷேத்திரம்லாம் சொல்லுவாள், தர்மக்ஷேத்திரம்னு பேர். திருச்செங்குன்னூர், திருச்சிற்றாற்றங்கிற எம்பெருமான், அந்த பெருமாளை சேவிக்க போனேன். அங்கெல்லாம் தெரியுமே, கேரளாலாம் போனோன்னா நம்மளெல்லாம் கிட்டே சேர்க்க மாட்டான். எவ்வளோ பெரிய சுவாமியாக இருந்தாலும் ரொம்ப எட்டை தான் நிற்கணும். அதெல்லாம் அந்த படிக்க ஒத்தக்கல் அப்படின்னு சொல்லுவா. அந்த ஒத்தக்கல் அந்த கர்ப்ப கிரகத்துக்கிட்ட, அது அந்த சேவை, அந்த கல்லுக்கிட்டே நம்மளை விட மாட்டான். தள்ளி நில்லு, தள்ளி நில்லுன்னுவான். அவள்லாம் எப்பவும் மடியாக தான், ஈரமாக தான், ஈர வேஷ்டியோடு தான் இருப்பாள் பெருமாளை. அப்படி தான் அவள் பூஜை பண்ணுவாள். ஆண்டவன் கேள்வியாச்சு. ஏழின போது அங்கே இருந்த அந்த அவள் என்ன சொல்லுவா, நம்பூதிரியோ போத்தியோ ஏதோ சொல்லுவாள். அவர் என்ன பண்ணார், ஆண்டவனை இங்கே மேலே வாங்கோ, ஒத்தக்கல் மண்டபத்துக்கு மேலே வாங்கோ அப்படின்னு ஆண்டவனை கூப்பிட்டார். அதுவே ஆண்டவனுக்கு ரொம்ப அபூர்வமாக இருந்தது. என்ன, நம்மளெல்லாம் அந்த கல் மண்டபத்து மேலே நிற்க கிட்டே விட மாட்டா ஆண்டவன். அப்படியா இருக்கட்டும், நான் இங்கேயே சேவிச்சுக்கிறேன். இல்லை, சுவாமிகள் மேலே வரணும் அப்படின்னா சரிதான். மேலே போனார், ஏழினார். ஏழினா அந்த அந்த பூஜாரி அவர் என்ன பண்ண, சுவாமிகள் உள்ளே வரணும் அப்படின்னார் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே. ஆண்டவனுக்கு ஒன்றும் புரியல, இதனால் அது இந்த ஊரில் இதெல்லாம் செய்ய மாட்டானேன்னு. இல்லை உள்ளே வாங்க உள்ளே வாங்க அப்படின்னார். சரி பெருமாளே கூப்பிட்றாரு அப்படின்னு குள்ளே கிட்ட போனார். அப்போ சொன்னார் ஆண்டவன், அவன் இந்த பெருமாளை தொட்டு பாருங்கன்னு சொன்னான் என்ன, ஐயோ நாங்களாம் தொடக்கூடாதே அப்படின்னு சொன்னோம். அதெல்லாம் சாமிகள் தாராளமாக தொடலாம் அப்படின்னா, அதனால் தொட்டு பார்த்தேன், கன்னத்தை தொட்டு பார்த்தேன், தொட்டு பார்த்தா கண்ணம் மனுஷ கண்ண மாதிரி அமுங்கிறதுரா இந்த பெருமாளுக்கு அப்படின்னார். அப்படியே ரொம்ப கேட்கச்சேவே ரொம்ப புல்லரிச்சு போச்சு. அந்த மாதிரி கூட மூர்த்தி உண்டான அப்படின்னார். டே இதே மாதிரி தான் திருவேங்கடமுடையானுக்கும் அமுங்கும், பெரியவாள் அப்படி தான் அனுபவிச்சு சொல்லியிருக்கா அப்படின்னார். அது என்ன திருவேங்கடமுடையான் விஷயத்தில் அப்படி யாரும் சொல்லலை. ஆச்சாரியாளுக்கு ரொம்ப பக்தி இருக்கிற ஆளுக்கு மாதிரி ரொம்ப சில விசேஷமான ஆளுக்கெல்லாம் அந்த மாதிரி அனுபவம் கிடைக்கிறது போல இருக்கு. ஆண்டவனுக்கு அந்த அனுபவம் அது திருச்சிற்றாற்றங்கரையில், அங்கே திருச்செங்குன்னூரில் திருச்சிற்றாற்றங்கரையிலே கிடைச்சது. ரொம்ப கேட்கச்சே ரொம்ப அதிசயமாக இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடியேன் திருச்சிற்றாற்றங்கரைக்கு போயிருந்தபோது ஆண்டவன் இப்படி சொல்லியிருக்காரேன்னு சொல்லிவிட்டு அந்த பட்டாச்சார அந்த கன்னத்தை அப்படி தொட்டு அமுக்கி காட்டுங்க அதுன்னு அமுங்கும்னு சொல்லியிருக்காளே எங்கள் பெரியவா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் அமுங்கலை அப்படின்றார் அவர். அது ஆண்டவனுக்கு இருக்கிற அனுபவம் எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அது ஆண்டவன் அதுபோ அர்ஷாவதாரத்தை அப்படி அது நான் தொட்டு அனுபவிக்கிற கொடுப்புன்னு எப்பவும் கிடைக்காது. அந்த ஊரில் கிடைச்சது. அது கிடைச்ச போது அவர் தொட்டு பார்த்துட்டு கன்னத்தை தொட்டு அமுனா தோ கண்ணை அமுங்கிறது, மனுஷால் கண்ணம் மாதிரி அமுங்கிறது அப்படின்னு அனுபவிச்சார். அது மாதிரி அர்ஷாவதார அனுபவம்னா லோக விலட்சணமானது. இதெல்லாம் நாம் நம்ம ஆச்சாரியால் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சாமான்யமாக நினச்சிக்கிறா போல இல்லை ஸ்ரீமத் ஆண்டவன். அதுக்காக சொன்னேன். அது ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு நாள் போயிருந்தாங்க. அது இருக்கும் அடியேன் போய் ஒரு 10 வருஷம் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரீவைகுண்டம் நவதிருப்பதியில், அப்போ நவதிருப்பதியில் அந்த பட்டாச்சார் ஒருத்தர், அவர் பேர் தெரியல, நவதிருவா அங்கே வைகுண்டத்தில் கல்லார் பிரான் தானே பெருமாள். அப்போ பெருமாள் நல்லா ஜொலிச்சுட்டு இருந்தார், நல்ல ஐஸ்வர்யத்தோடு இருந்தார் பெருமாள் அந்த க்ஷேத்திரங்களில். நவதிருப்பதிலேயே கொஞ்சம் பணம் அதிகமாக இருக்கிற பெருமாள் அவர் தான் போல தெரியுது. ஆனால் இப்போ எல்லா திவ்யதேசமும் நல்லா இருக்குது. அப்போ நான் அடியே போயிருந்த போது அந்த திவ்யதேசத்தில் அவ்வளோவா இல்லை, அதாவது மற்ற திவ்யதேசங்கள்லாம் அப்படி இல்லை, ரொம்ப ஏழ்மையாக தான் இருந்தது. இந்த திவ்யதேசம் கொஞ்சம் பணக்கார க்ஷேத்திரமாக தான் இருந்தது. அங்கே அவர் பெருமாளை சேவை பண்ணி வச்சார் பட்டாச்சார். அவர்கிட்ட அடி என்ன ஆசிரமம்னு சொன்னனா என்னன்னு தெரியல, ஞாபகம் இல்லை. அவர் திருக்குழந்தாண்டவன் பிரபாவம் சொல்ல ஆரம்பிச்சுட்டார். இந்த நம்ம திருப்பதியும் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கு, எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். அப்போ அவர் சொல்லச்சு அவர் சொன்னார், இங்கே திருக்குழந்தாண்டவன் எழியாச்சு, அப்போல்லாம் எங்களுக்கு ரொம்ப சொல்ப வரும்படி ஒன்றுமே கிடையாது, இங்கே வரும்படியே கிடையாது, ரொம்ப ஏழ்மை. இருந்தாலும் பரம்பரையான பெருமாள், நம்ம குலதெய்வமான பெருமாள் விட முடியாது அப்படின்னு சொல்லி வேற எங்கேயும் பொழப்புக்கு போகாமல் நாங்கள்லாம் பெருமாள் ஆராதனை பண்ணிகிட்டு இருந்தோம். திருக்குழந்தை ஆண்டவன் அப்போ வெளியாச்சு. எழுந்த போது ஆண்டவன்கிட்ட சொன்னோம், ஆண்டவன் ஏதாவது செய்யணும், இந்த ஊரில் எல்லா க்ஷேத்திரங்களும் இப்படி இருக்குது, ஒன்றும் ஜீவனத்துக்கே வழி இல்லாமல் இருக்குது அப்படின்னு ஆண்டவன்கிட்ட பிரார்த்தித்தோம். அப்போ ஆண்டவன் சொல்லியாச்சு, ஒன்றும் கவலைப்படாதுங்கோ, ஒரு பெரிய பிரபு வந்து இந்த க்ஷேத்திரம் எல்லாம் நல்லா பண்ணி வைப்பார், கவலைப்படாதுங்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. அதே போல தான் அது ஆண்டவன் திருவாக்கு கரெக்டாக 25 வருஷம் கழிச்சு நடந்தது. சுவாமி இவன் டிவிஎஸ்ல எடுத்து இப்போ மொத்த க்ஷேத்திரத்தையும் நன்னா பண்ணி வச்சு எங்கள் எல்லாருக்கும் ஒரு குறையும் இல்லாமல் ரொம்ப நன்னா பண்ணி கொடுத்துருக்கா, பெருமாளுக்கும் ஒன்றும் குறைவு இல்லாமல். இன்னைக்கு ஆண்டவன் அந்த திருவாக்கு அன்னைக்கு சொன்னது, நாங்கள்லாம் ரொம்ப அன்னைக்கு கிளேசப்பட்டுட்டோம், பெருமாளுக்கு ஒன்றுமே இல்லை, எங்களுக்கும் ஒன்றும் இல்லைன்னு. அதான் ஆச்சாரியால் வாக்கு பொய்யா இல்லை, நான் என்னுடைய கண்ணெதிர பார்த்துட்டேன், இந்த க்ஷேத்திரம் எல்லாம் நன்னா முன்னுக்கு வந்து எல்லாம் ஐஸ்வர்யத்தில் ஒன்றும் குறைவு இல்லாமல் எல்லா பட்டாச்சாரம் சௌக்கியமாக இருக்கும் இப்போ என்று. எங்கே போனாலும் ஆண்டவனை பற்றி பேசாதவா கிடையாது. திவ்ய தேசங்கள்லேயே போனால் பட்டாச்சாரங்கள் ஆண்டவனை பற்றி பேசாதவா கிடையாது. அதே காஞ்சிபுரத்தில் எழுதியாச்சு. காஞ்சிபுரத்தில் அப்போ அண்ணங்கராச்சார் எழுதியிருந்தார் இல்லையா, அண்ணங்கராச்சாருக்கு தான் பால்யத்துலேருந்தே ஆண்டவன்கிட்ட ரொம்ப பிரீதி அதிகமாச்சே. அவர் கூட இருந்து தானே கூட அழைச்சின்னு வந்து தேவ பெருமாள் மங்களாஜாசனம் பண்ணி வச்சு அது மங்களாசாசனம் பண்ணி வச்சு என்ன பாசனம் வேணா இங்க சொல்லி, எவ்வளவு நேரம் வேணா பாசனம் சொல்லி மங்களாசாசனம் பண்ணலாம், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டோம். என்ன தமிழ் பாசனம் சொன்னா ஏன் சொல்ற அப்படின்னு கேட்பா சில பேர். ஊர்ல நாங்க தான் தமிழ் பாசனம் சொல்லணும்னு தெரிந்த தங்களையா இருக்கு, அது கோஷ்டியில தான் அந்த கட்டுப்பாடு. ஆனா இருந்தாலும் நம்ம ஆச்சாரியாலயாச்சே பாசுர அனுசந்தானம் கூட இருக்கிறவாள்லாம் சேர்ந்து பண்ணினா உடனே அப்ஜெக்ட் பண்ணுவா இல்லையா? அவர் சொல்லிட்டார், யாரும் ஒன்றும் சொல்ல ஆக்ஷேபமே பண்ண மாட்டோம், எவ்வளவு பாசுரமும் சொல்லி பெருமாளை சேவிக்கலாம்னு. அவர் தேசிகன் பாசுரங்களை சொல்லி அழகா, இருபருதி ஐந்தவ உடமும் எழில் மதிரி கந்த பதனமும் இருவ கைலங்கு குழல்களில் எதிர்பரவு கந்த மகரமும் ஒரு தக உயர்ந்த திருமகள் ஒளிமருவின் மண்ணு மகளமும் உருவரும் இந்த உதரமும் உலகடைய நின்ன கழல்களும் ஒருவின் இடையோ அங்கு உணலேனா மனகுலிய நின்ன மலையனா மருளர விளங்கு மொழியனா மலரையனு வந்த பயனேனா அருவில் உரையின் உயிரேனா அடியவர் வந்த உதேனா அருமறைகளும் நீ அடிதொழ அருள்வரதர் நின்ன பெருமையே அருள்வரதர் நின்ன பெருமையே. என்னவா நிக்கிற சௌந்தர்யம்னா தேவப்பெருமாள் தான் நிக்கிற சௌந்தர்யம். இந்த பெருமாளை சேவிச்சா விட்டு இன்னொரு பெருமாள் அழகா நிக்கிறாருன்னு சொல்ல முடியாது. இவ்வளவு கம்பீரமா இன்னொரு பெருமாளுக்கு நிக்க தெரியலையே அப்படின்னு சாதிச்சாச்சு. அது நிக்கிற சௌந்தர்யத்துல வேறொப்பார் விண்முதலாம் காவுக்கெல்லாம் விழியொப்பார் வேதமெனும் கந்தனுக்கு காரொப்பாறு கருணை மழை பொழிந்திடுங்கால் கடலொப்பார் கண்டிடினும் காணா கூத்தால் நீரொப்பார் நிலமளிக்கும் தன்மை தன்னால் நிலமொப்பார் நெடும் பிழைகள் பொறுக்கு நேரால் ஆரோப்பார் இவர் குணங்கள் அனைத்தும் கண்டால் அருளாளரு தாமினும் தமக்கொவ்வாரே அருளாளரு தாமினும் தமக்கொவ்வாரே. இந்த பெருமாள் இந்த பெருமாளுக்கு ஈடு கிடையாது. அந்த மாதிரியான ஒவ்வொரு க்ஷணத்திலையும் புது புது அனுபவத்தோட ஆச்சரியமாக சேவை சாதிக்கிறார். இந்த பெருமாளுக்கு இன்னொரு பெருமாள் ஈடான்னு கேட்கக்கூடாது, இந்த பெருமாளுக்கு இந்த பெருமாளே ஈடான்னு கேட்கணும். அந்த மாதிரியான தேப்பெருமாள் இல்லையா? தேப்பெருமாளை ரொம்ப ரொம்ப ஆசையாக அனுபவிச்சாகும். ஆனால் தேப்பெருமாள் அமுதனும் போட்டின்னு ஒரு நம்ம திருவள்ளத்தில் உண்டு. எப்போ ஏன்னா அமுதனிடத்தில் ஈடுபடச்சே அந்த தேப்பெருமாள் போட்டியவர், தேப்பெருமாள் வந்து போட்டிக்கு இருக்கிற பெருமாள். அதனால் எப்போ எங்கள் ஊர் எங்கள் ஊர்னு அமுதனை சொல்லி ஆகும். ஆனா தேவப்பெருமாளை நேரடியாக அனுபவம் அனுசந்தானம் பண்ணி சேவிக்கிச்சு கரைஞ்சி போயிடும், அப்படியே நீரா போயிடுவார். சொல்லுவார், சம்சிரஜதே எதிஜ தாசஜனஸ்வரிய சம்சார ஏழ பகவன் அபவர்க ஏவா. பிரபோ வரதா, மோக்ஷம்னா இது உன் திருவடிவாரம் தானே மோக்ஷம் அப்படின்னு தேசியன் சொன்னாரே. தேசியன் சார் வைகுண்ட வாசேபி நமேபிலாஷகான்னு சொன்னாரே, எனக்கு வைகுண்டம் வாண்டான்னு சொல்லிட்டாராம். பிரம்மாச்சாரியன் வேதாந்தாச்சாரியன் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்துக்கு பெயர்பட்ட பிரவர்த்தகர் ராமானு சம்பிரதாயத்துக்கு துரந்தரர் இப்படியாகும் பகவத் ராமானு சித்தாந்த நிர்தாரண சார்வபௌமர். இந்த ஆச்சாரியன் நமக்கு என்ன சொல்லிவிட்டார்? வைகுண்ட வாசேபி நமேபிலாஷகான்னு சொல்லிவிட்டார், வைகுண்டத்தில் ஆசை இல்லைன்னு சொல்லிவிட்டார், சொல்லலாமா இந்த மாதிரி அப்படின்னார். அவர் சொன்னது ரொம்ப சரிதான் அப்படின்னு ஒருத்தர் கூட ஆண்டவன் என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு வைகுண்ட நிச்சயம் வரதான் போகிறது, வைகுண்டம் நான் போகாமல் இருக்க போகிறதில்ல. உங்ககிட்ட சரணாகதி பண்ணியாச்சு, நீ வைகுண்டத்தை கொடுக்க தான் போகிற, அர்ச்சராதிகிறதுனாலே வைகுண்டம் போனா விட்டு அங்கே போனா விட்டு ஏன்னா ஸ்வராட் பவதின்னு சொல்லியிருக்கு, பெருமாள் நம்மளை சுதந்திரன் ஆக்கி விடுறாருன்னு சொல்லியிருக்கு. அந்த சுவாதந்திரியத்தை வச்சுட்டு பெருமாள்கிட்ட அங்கே சொல்லிட்டு இங்கே உதிர் வரோம், பரமவந்தநாதன்கிட்ட சொல்லிட்டு நான் உங்களுடைய அர்ச்சாவதாரத்திறமே நீ வரதராஜனை காஞ்சிபுரத்தில் போய் சேவிச்சுட்டு இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கே உதிர் வரோம். அந்த மாதிரி இங்கே தேவப்பெருமாள் இடத்துல அவ்வளவு பிரீத்தி பக்தி தேசிகனுக்குன்னு சொல்லி அனுபவிப்பார். அனுபவம் அப்படியே கண்ணும் கண்ணீருமா அனுபவிச்சாச்சு. பக்கத்துல எவ்வளவு நேரம் கூட இருந்தாலும் அத்தனை நேரமும் கூடயே இருந்து அனங்கராச்சாரர் தானும் சந்தோஷப்பட்டாச்சு. அந்த விதேச மங்களாசாசனங்கள் ஆச்சாரியாருடைய ஞானத்தை மாலே சொல்லி பார்த்துக்க முடியாது. ஆச்சாரியாருடைய அனுஷ்டானம்னா ஓரளவு இப்படியாக்கும் பொழுது விட விடியற் காலையில 3 மணிலிருந்து திருப்பியும் மறுநாள் திருப்பியும் அனுஷ்டானத்துக்கு புறப்படுற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஞானத்தை பேசி நம்மளாலே மாளாது. அனுஷ்டானம்னா என்ன நடந்ததுன்னு ஓரளவு சொல்லியிருக்கிறான். பக்தின்னு சொல்லச்சே ஆச்சாரியாருடைய பக்தியை நாம் அளவிட்டு காட்ட முடியாது. நம்ம ஆழ்வார் பக்தியை போய் இப்போ சர்வேஸ்வரனே அளவுபடுத்தி பார்க்க முடியாது. ஆனால் இருந்தாலும் அந்த அனுபவம் கிடைச்ச போது கூட இருந்தவா அவ தான் சந்தோஷப்பட்டு சொன்ன சில வார்த்தைகள் அதுதான் அங்கே அதே போல அச்சாவதாரம்னா பெருமாளுடைய அச்சாவதாரம் தான் மட்டும் இல்லை, அது ஆச்சாரியாளுடைய அச்சாவதாரத்திலையும் ரொம்ப 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 ஆசை. அதுவும் விசேஷமா தேசிகன், எங்க எழில் இருந்தாலும் தேசிகன்னா தேசிகன், தேசிகன் வார்த்தை சொன்னா போறோம். அந்த தேசிகன் சன்னதியில எங்க இருந்தாலும், அந்த தேசிகன் சன்னதிக்கு எங்க போனாலும், எந்த அர்ச்சாவதாரங்கள் சேவிக்க போனாலும் அங்கே தேசிகன் சன்னதி இருக்கான்னு பார்த்து அந்த தேசிகன் சன்னதியில போய் ஆசையா மங்களாசாதனம் பண்ணி ஆகும். அது இன்னும் நன்னா மேல அபிவிருத்தியாகி தேசிகன் அடியார்கள் எல்லாருக்கும் இங்கே தேசிக பக்தி அதிகமாக வளர்ந்து சன்னதியும் ரொம்ப பராமரிப்போட இன்னும் விசேஷ உற்சவங்கள்லாம் தேசிகனுக்கு பண்ணி வைக்கணும்னு அந்த ஆசையில ஒரு 27 தேசிகன் சன்னதி, 27 தேசிகன் சன்னதி பேர் எழுதி இந்த தேசிகன் சன்னதிக்கு ஆசிரமத்திலிருந்து அர்ச்சகருக்கு நம்ம ஆசிரமத்தினுடைய சமர்ப்பணமா அவளுக்கு ஒரு அம்சம் ஒரு தொகை வருஷ வருஷம் அனுப்பணும் அப்படின்னு தன் கைப்பட அது எழுதி வச்சாச்சு. அது ஸ்ரீமத் ஆண்டவனுடைய கடைசியில் ஒரு ஒரு உயில்னு சொல்லலாம், அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. ஆனால் இருந்தாலும் ஸ்ரீமத் ஆண்டவன் கடைசியாக தன் கைப்பட ஒரு 5-6 பக்கத்துக்கு விஷயங்கள் எழுதி வச்சிருக்கார். அது அடையாள இடத்துல கூட ஒரு காப்பி இருக்கு. அதில் இந்த மாதிரியான தேசிகன் சன்னதிகள்னு தேசிகன் சன்னதி பெயரெல்லாம் போட்டு இந்த சன்னதிகளுக்கு ஆசிரமத்திலிருந்து எந்த காலத்திலும் என் காலத்திற்கு பிறகும் கூட தவறாமல் மாசா மாசம் இத்தனை தொகை அனுப்ப வேண்டியது அப்படின்னு சொல்லி அதை சாசனமாக எழுதி வச்சிருக்கார். அதே மாதிரி அதே போல் அதில் இன்னொரு விஷயம் ஒன்று உண்டு. இது எனக்கு பிறகு இந்த மைசூர் சுவாமியை நியமித்தேன். அந்த மைசூர் சுவாமிக்கு இப்பொழுது கொஞ்சம் திருமேனி பாங்கு இல்லாமல் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அந்த சுவாமிக்கும் எனக்கு என்னென்ன மரியாதைகள் இந்த ஆசிரமத்தில் உண்டோ அத்தனை மரியாதையும் அவருக்கும் எந்த காலத்திலும் குறையாமல் செய்து வைக்க வேண்டியது அப்படின்னு இதெல்லாம் கைப்பட வைச்சிருக்கார். அதில் இந்த தேசிகன் சன்னதியை பற்றி பிரஸ்தாபம் வரைச்சே சொல்கிறேன். தேசிகன் சன்னதியில் எல்லா தேசிகன் சன்னதியிலையும் எங்கள் தேசிக சன்னதி என்ன விசேஷம்னாலும் அதுவும் விசேஷம்னா கேட்க வேண்டாம், யாராக இருந்தாலும் அப்போல்லாம் ஆச்சாரியால்கிட்ட வந்து கேட்டு வாங்கிட்டு போய் செஞ்சு வைப்பார். 1967 ரொம்ப வசதியான ஒரு காரியம் பண்ணியாச்சு. அதுவும் இப்போ இப்போ மலை உற்சவம் வரப்போகிறது. மலை உற்சவம்னா திருவேந்திரபுரத்தில் தான் தேசியனுடைய திருநட்சத்திரத்தன்னைக்கு மலை உற்சவம்னு சொல்கிறது. அது வரப்போகிறது புதன்கிழமை, இன்றைக்கி திங்கட்கிழமை 8-ஆம் நாள் பிரம்மோற்சவம் நடந்துட்டுருக்கு தேசிகனுக்கு எல்லா ஊர்லேயும். இதே போல 10-ஆம் நாள் உற்சவத்தன்னைக்கு தேசிகனுக்கு மலை உற்சவம்னு உண்மையே சொல்லியிருக்கேன். தேசிகன் சரித்திரம் அனுபவிக்கச்சே சொல்லியிருக்கோம். திருவேந்திரபுரத்தில் ஔஷதகிரியிலே ஆச்சாரியன் அப்புள்ளார் சொன்னபடியாக அவரிடமிருந்து கருட மந்திரத்தை பெற்றுண்டு அந்த கருட மந்திரத்தை வந்து இங்கே திருவேந்திரபுரத்தில் ஔஷதகிரியிலே வந்து சுவாமி ஜபிச்சார். அதனுடைய பலனாக கருடனே சேவை சாதிச்சார். அப்புறம் கருடனுக்கு அப்புறம் திருப்பியும் கருடனுடைய அனுகிரகத்தினாலே ஹயக்ரீவ மந்திரத்தை பெற்றுண்டார். ஹயக்ரீவன் வந்து சேவை சாதிச்சார் என்று சொல்வது. அதுக்கப்புறம் ஹயக்ரீவன் வந்து சேவை சாதிச்சு அனுகிரகிச்சார் இந்த சம்பிரதாயத்துக்கு. விசிட்டாத்வைத சம்பிரதாயத்தை உம்முடைய முகமாக அபிவிருத்தி பண்ண போகிறோம் என்று சொல்லி அனுகிரகம் பண்ணினார். அதுபோல இது அயக்ரீவனுடைய பூர்ண அனுகிரகத்தினாலே பூர்ண சாட்சாத்கா பூர்ண ஜானியாய் அந்த மலையிலிருந்து அந்த அனுகிரகத்தை விசிட்டாத்வைத சித்தாந்தத்தை பிரவர்த்தனம் பண்ணக்கூடியதான விஜய துவஜமாக அன்னைக்கு அவர் இறங்கி வந்ததை திருப்பியும் திருநட்சத்திரத்தன்னைக்கு நாமும் சேவிக்கிறோம். அதனாலே மலை உற்சவம்னா ரொம்ப விசேஷம். இந்த விசிஷ்டாத்வீர சித்தாந்தத்தை நிர்தாரணம் பண்ணக்கூடியதான விஜய துவஜமாக அப்படியே சுவாமி தேசிகன் அந்த மலை படிக்கட்டில் இறங்கி வர்றார் தேவநாதன் மங்களாசாசனம் பண்ணுறதுக்கு என்று அந்த சந்தர்ப்பத்தை அப்படியே இன்றைக்கும் அனுசந்தானம் பண்ணி பெரியவா ரொம்ப விசேஷமாக இந்த சேவை சேவிச்சா போகிறோம். இதுக்கு மேலே புண்ணியம் பண்ண வேண்டியது இந்த ஜீவாத்மா பண்ண வேண்டிய புண்ணியம் எதுவும் இல்லை என்ற அளவுக்கு அந்த சேவையை ரொம்ப வசதியாக சொல்லுவாள். அது நிறைய ஆச்சாரியால் சொல்லியிருக்கா. பிரபத்தி பண்ண வேண்டியவா, பிரபத்தி பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணணும்னா சேதுக்கரைக்கு போயிட்டு வா, இல்லை அங்கே போயிட்டு வா, இங்கே போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவா. மலை உற்சவம் சேவிச்சுடுவான்னு சொல்லுவா. அந்த மாதிரி மற்ற எந்த புண்ணியத்தை விட மலை உற்சவம் சேவிக்கிற புண்ணியம்னா சேது ஸ்நானத்தை விட கூட இன்னும் வசதி. ஏன்னா அப்போ அப்படியே ஹயக்ரீவ மூர்த்தினுடைய அப்படியே அனுகிரகமே ரூபமாய் தேசிகன் இறங்கி வர இந்த திருக்கோலத்தை சேவிக்கிறத காட்டிலும் என்ன புண்ணியம் பண்ண போறா இந்த ஜீவாத்மான்றதுனாலே அந்த மலை உற்சவத்துக்கு அவ்வளோ ஏத்தெல்லாம் சொல்லி வச்சிருக்கா. எல்லா ஆச்சாரியாலும் நம்ம சம்பிரதாயத்தை சேர்ந்த சமஸ்த பேரும் தேரவந்தர் ஆண்டவன், அதுக்கு முன்னாடி வழுத்தூர் ஆண்டவன், அதுக்கு முன்னாடி திருக்குடந்த தேசிகன் எல்லாரும் அனுபவிச்சிருக்கா இந்த உற்சவத்தை. அதே மாதிரி சம்பிரதாயத்தில் நிறைய அன்னையாரி மகாதேசிகன் வாய்வா அதேபோல் பிள்ளைவாக்கு மகிழ்ச்சிங்கிறது யாராக இருந்தாலும் சரி, எல்லாரும் ரொம்ப அனுபவிச்சிருக்கா அந்த மலை உற்சவத்தை. அந்த மலை உற்சவத்தில் தேசிகனுக்கு ஏற்கனவே அந்த ஊரில் ரத்தன கவச்சம், அந்த ரத்தன கவச்சம் ஒரு சுவாமி பண்ணி சமர்ப்பிச்சிருந்தார். பின்பக்கம் பின்னாடி ரத்ன கவச்சம் சாத்தியிருந்தா, முன்னாடி கவச்சம் இல்லாமல் இருந்தது. ரத்ன கவச்சம் எப்போ கவச்சம்னா பூர்த்தியாக இருந்தால் அது ரொம்ப அழகு தானே, அது பின்னாடி தான் இருந்தது, முன் கவசம் இல்லாமல் இருந்தது. ஆண்டவனுக்கு ரொம்ப மனசில் பட்டுகிட்டே இருந்தது போல இருக்கு. அவர் என்ன பண்ணா, ஆசிரமத்தில் ஸ்ரீகாரம் 1963 ஆனதுக்கப்புறம் அது உடனடியாக திருவள்ளத்தில் பட்டு தேசிகனுக்கு திருவேந்திரபுரத்தில், அதுவும் அபிமான க்ஷேத்திரம் இல்லையா, தெய்வநாயகனை அனுபவிச்சு நின் வடிவழகு மரபாதார பிறவாதாரின்னு எவ்வளவெல்லாம் அனுபவிச்சிருக்கார் தெய்வநாதன் தெய்வநாயகனை. அதனால தேவநாதன் பக்கத்திலேயே தேசிகன், அதுவும் தேசிகனே அவரே, அவரே பண்ணின விக்கிரகம் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி அவரே தயாரிச்ச விக்கிரகம் ஆச்சு. அந்த திருமேனிக்கு பின் கவசம் மாத்திரம் இருக்கு, முன் கவசம் இல்லையேன்னு குறை. அதனால அதுக்கு பின் முன் கவசம் ஏற்பாடு பண்ணார். அதுக்கு அப்பவும் இதே மாதிரி ராஜம் அவளெல்லாம் வச்சு அதை சமர்ப்பணம் பண்ண. அதனால இப்போவுமே அந்த கவச்சத்தில் உள்ள எழுதியிருக்கும், சரி குழந்தை ஆண்டவன் சமர்ப்பணம்னு எழுதியிருக்கும். அதில் வேதாந்தராமானுஜ மகாதேசிகன் சமர்ப்பணம்னு, திருக்குழந்தை ஆண்டவன் சமர்ப்பணம்னு எழுதியிருக்கும். வார்த்தை மறந்து போயிடுது, ஆனால் இருக்குது. அந்த கவச்சத்தை பண்ணி வச்சாச்சு. அப்போ 1967 மொத்தம் அப்படியே ரத்தனாங்கி இப்பயும் சேவிக்கிறோம், பல ஆயிரம் ரூபாய்கள் ஆச்சு. அப்போ அப்போல்லாம் ஆசிரமம் 7 ஆசிரமம் தானே, அதுக்கப்புறம் தானே கொஞ்சம் கொஞ்சமாக அபிவிருத்தி ஆச்சு. ஆனால் அப்போ 7 ஆசிரமமாக இருந்தாலும் சரி, என்ன முடியுமோ அது கட்டாயம் அங்கங்கே உபயமாக சமர்ப்பணமாக பண்ணி வச்சுட்டே வந்தாச்சு. அதில் இப்போ நாம் இப்போவும் சேவிக்கலாம். இப்பெல்லாம் நிறைய இப்பெல்லாம் வீடியோ காட்சிகள்லாம் நிறைய வந்துடுத்து. மலை உற்சவத்தை நிறைய பேர் சேவிச்சிருப்பா, சேவிக்காதவாள்லாம் கூட, நேர சேவிக்காதவாள்லாம் கூட சேவிச்சிருப்பா, நேர சேவிச்சவாளும் அதிகம். அதிகமாக நம்ம சம்பிரதாயத்தில் தேசிய நடத்திலே பக்தியோடு இருக்கிறவா சேவிக்காமல் இருந்தது கிடையாது, எல்லாருமே சேவிச்சிருக்கோம். அந்த மலை உற்சவத்தில் அந்த முன் கவச்சம் இருக்க, பல 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 பலான அழகாக சிவப்பு கவச்சம் ரத்னாங்கி, அது ஆண்டவன் சமர்ப்பிச்சது அந்த தேசிகனுக்கு. அது அது அன்னைக்கு மாத்திரம் விசேஷமாக சாத்திர சாத்துபடியாது. இப்போ திருப்பியும் இது 2 நாளில் சேவை, இப்போ அதே சேவை கிடைக்க போகிறது எல்லாருக்கும். அது அது தேசிகன்னா அவருக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு, அர்ச்சாவதாரத்தில் பெருமாளுக்கு எவ்வளவு செய்யலாம்னு ஆசையோ அதே போல தான். முடிஞ்ச அளவுக்கு எங்கே போனாலும் நிறைய சமர்ப்பிச்சிருக்கார் சிவதாண்டவர். அதெல்லாம் ஒன்றும் சொல்லி கணக்கிலேயே சொல்லி வாழாது. அது மாதிரி தேவநாதனுக்கே கூட அபயகஸ்தம் சமர்ப்பிச்சாச்சு. இதே போல் நிறைய அடுத்தடுத்து ஏதாவது பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டே இருப்பார் திரவியம் கிடைச்சதுன்னா. அதே போல் அர்ச்சாவதாரத்தில் ஈடுபாடு, சௌந்தரியத்தில் ஈடுபாடு, ஆழ்வார் ஸ்ரீ சுக்தினாலே அர்ச்சாவதாரத்தை அனுபவிக்கிற ஈடுபாடு, அர்ச்சாவதாரத்துக்கு நாம் என்ன செய்யலாம்னு அங்கங்கே உபயங்கள்லாம் பண்ணி வச்சு நிறைய உபயம் பண்ணி வச்சாச்சு. அதெல்லாம் ஒன்றும் வரிசையாக சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது தான், சொல்லிகிட்டே இருந்தால் அதுவே உபயங்கள் பண்ணதே பெரிய லிஸ்ட்டாக இருக்கும். அதை விட இந்த மாசி மகம் உற்சவம் இருக்கு. இந்த மாசி மகம் உற்சவத்தில் திருவேந்திபுரத்து விஷயத்தில் மாசி மகம் உற்சவம்னா பொதுவாக தேசிகனே மங்களாசாசனம் பண்ணியிருக்காரு இல்லையா. அதனால் வாசித்தேழு மன்மதனார் மணத்தோப்பில் மாசிக்கடலாடி மகிழ்ந்து வருவரேன்னு தேசிகன் மங்களாசாசனம் பண்ணின தனி உற்சவம் அது. தேசிகன் மங்களாசாசனம் பண்ணின இந்த பெருமாளை மங்களாசாசனம் பண்ணி இந்த உற்சவத்தையே மென்ஷன் பண்ணி வாசனம் தேசிய பிரபந்தத்தில் இருக்கோ இல்லையோ. அதனால் வாசித்தழு மன்மதனார் மணத்தோப்பில் மாசிக்கடலாடி மகிழ்ந்து ஒருவரே தேசொத்தார் இல்லை என்னும் தெய்வநாயகனார் வாசக்குழல் மாமலராள் மணவாளர் தேசொத்தார் இல்லை என்னும் தெய்வநாயகர். இவருக்கு ஈடு யார், என்ன தேஜஸ் என்ன அழகுன்னு அந்த சௌந்தரியத்தில் ஈடுபட்டு மாசிக்கடலாடினதான வைபவத்தில் அன்னைக்கு பெருமாள் கொஞ்சம் வித்தியாசமாகவே உற்சாகமாக இருப்பார். எந்த சமயத்துலேயும் தெய்வநாதன் விசேஷம், அந்த சமயத்தில் மாசி உற்சவத்தில் இன்னும் வித்தியாசமாக இருப்பார். அது என்ன விசேஷம்னா, அது ஆண்டவன் அங்கே எழுந்த போது மாசி மாசி மகத்துக்காக எழுதியாச்சு பாவம், வேக வேகமாக ஓடி வந்து நடந்து வந்து மாசி மகத்துக்காக அந்த உற்சவத்தில் கலந்துக்கணும்னு கலந்துடாச்சு. கோவிலேன்னு புறப்பட்டு 7 மைல் அந்த தண்டு மாசிக்க மாசி உற்சவத்துக்காக பெருமாள் எழுந்தச்சே பல்லக்க பிடிச்சுண்டே நடந்து எழுதியாச்சு, கையால் தொட்டுண்டே தண்டை பா அவ்வளோ ஆசை அந்த பெருமாளோட கூடையே போய். அப்புறம் அந்த உற்சவத்தில் மாசி நீராட்டம் கண்ட சமுத்திர ஸ்நானமும் பண்ணியாச்சு. அது இருக்கட்டும், அதுக்கப்புறம் அடியன் அப்புறம் ஆண்டவனுடைய சரம தினங்களில் சொல்கிறேன். ஆண்டவன் வந்து 1989 ஏப்ரலில் பிரமிச்சாச்சு. அது பங்குனி மாதம், பங்குனி மாதம் சுக்ல பஞ்சமி, அதுபோல் 20 நாள் முன்னாடி அடியேன் அப்போது ஆண்டவனை சேவிக்கிறதுக்கு போயிருந்தேன். மாசி புஷ்யமாக இருந்தது, அதனால் பெரிய ஆண்டவன் திருநட்சத்திரமாகவும் இருக்குது, அதனால் அங்கேயும் கலந்துண்டு ஆண்டவனை சேவிச்சுட்டு வரலான்னு போயிருந்தேன். மாசி புஷ்யம் கார்த்தால சேவா காலமாச்சு. சேவா காலமானதுக்கப்புறம் அப்புறம் ஆண்டவனோட ஒன்றும் பேச முடியல. திருநட்சத்திரம்லாம் முடிஞ்சு ஆண்டவனால் எழுந்து வர முடியல. அப்படியே படுத்து படுக்கையாக இருந்தார் ஆண்டவன், அப்படியே சயந்து சென்றதை சாச்சு. ஆனால் இருந்தாலும் சாயங்காலம் கிளம்பலாம், ஆண்டவனை சேவிச்சாச்சு. ஆண்டவன் ஒன்றும் பேசவே முடியல ஒரு ஆள். அடியனுக்கும் புறப்பட வேண்டி இருந்தது, ஆண்டவன்கிட்ட சொல்லிட்டு கிளம்பணும்னு ஆசை. ஆனால் ஆண்டவன்கிட்ட சொல்ல முடியாது, ஏன்னா அவர் கேட்டுக்கிற நிலைமையிலேயே இல்லை. ஆனால் இருந்தாலும் சொல்லாமல் கிளம்புறதுக்கு மனசு கேட்கல. ஆண்டவனுடைய அந்த சயனம் ஸ்ரீரங்கத்தில் பெரியாசிரமத்தில் அந்த சயனம் திருமாளிகை இருக்க அந்த அந்த இடத்துல படுத்துட்டாச்சு. அந்த குட்டீரத்தில் ஆண்டவன் சயனிச்சுட்டு இருந்தாச்சு. அடியவன் கிட்ட போனேன், யாரும் இல்லை அப்போது. அடியவன் போனேன், ஆண்டவன் கண்ணாசிவாரான்னு பார்த்துட்டு இருந்தேன், ஒன்றும் இல்லை, கண்ணாசிவே இல்லை, மல்லாந்து படுத்துட்டு இருந்தார். இருந்தாலும் சொல்லாமல் போகிறதுக்கு மனசு வரல. அடியேன் அடியேன் அப்படின்னு குரல் கொடுத்தேன் 2 வாட்டி, லேசாக கண்ணை சிமிட்டியாச்சு, அவ்வளோதான். அப்போ கூட கண்ணை திறக்கலை. அடியேன் அப்படின்னு, யார் ராஜகோபாலனான்னு, அதுவே அடியனுக்கு பெரிய வரப்பிரசாதம். அவ்வளவு நினைவு இல்லாமல் படுத்துட்டு இருக்கச்சே, குரலை கேட்டுவிட்டு ராஜகோபாலனான்னு கேட்குறாரு அப்படின்னு ரொம்ப அடியேன் அப்படின்னு. ஆமாம், காலத்தால் குரல் கேட்டது, நீயெல்லாம் இருக்கணும்னு நினச்சேன் அப்படின்னார். அங்கே பெரியாசிரமத்தில் பெரியாண்டவன் பிருந்தாவனத்தில் சாத்து முறையும் போது குரல் கேட்டதுன்னு அவர் எப்படியோ ஐடென்டிஃபை பண்ணிட்டார் பாவம். நீயா நீயா தான் இருப்பியோ, யாரோ வந்திருக்காளே, காஞ்சிபுரத்து மனுஷா மாதிரி இருக்கே குரல், அந்த பக்கத்து சேவையாக இருக்கேன்னு நினச்சேன், நீ தானா அப்படின்னு. ஏதோ 2 வார்த்தை தான், இவ்வளோ வார்த்தைகள்லாம் சொல்லலை. அப்புறம் வந்து அடியேன் திருவேந்திரபுரத்துக்கு போகிறேன், நாளைக்கு மாசி மகம் உற்சவம் அப்படின்னு சொன்னேன். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுகிரகம் பண்ணியாச்சு. டெக்னு என்ன ஒரு கேள்வி கேட்டாச்சு அப்போது, அந்த நிலைமையிலையும் என்னை ஒரு ரொம்ப பழைய விஷயத்தை ஒன்று ஞாபகம் வச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்டாச்சு. எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது அது. அடியனுக்கு பெரிய அனுகிரகம் அது. அப்போ ஒரு அனுகிரகம் பண்ணியாச்சு, அது என்ன அனுகிரகம்னு வெளியில் சொல்லக்கூடாது. அந்த அனுகிரகம் பண்ணிவிட்டு அப்புறம் கேட்டாச்சு, மாசி மகத்துக்கு தானே போகிறேன். ஆமாம் மாசி மகம், அடியன் மாசி மகம்னு அங்கே போ. ஆமாம், 500 தெய்வம் வரும், எல்லாம் தேவநாதன் தீர்த்தம் சாதிச்சா விட்டு தான் அவள் எல்லா தெய்வங்களும் தீர்த்தவாரியா போயிட்டு வா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியாச்சு, அவ்வளோதான். அதாவது அவ்வளோ நிலைமையிலையும் இதெல்லாம் ஞாபகம் இருக்கு. தேவ மாசி மகத்தில் அப்போல்லாம் ஒரு ஜன சமுத்திரம் தாள, ஜன திரள் தாளாது. இப்பவும் அப்படி தான் இருக்கு. தேவநாதன் தீர்த்தம் சாதிச்சா விட்டு தான், தேவநாதன் தீர்த்தவாரி ஆனா விட்டு தான் அங்கே பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறதான மொத்தம், இந்த அம்மன் பிடாரி சிவன் முருகன் பிள்ளையார் மொத்தம் தெய்வங்கள் வந்துடும். அத்தனை தெய்வங்கள் தேவநாதன் தீர்த்தம் சாதிச்சா விட்டு தான் தீர்த்தம் அவளும் சமுத்திரத்தில் இறங்குவா. அப்படியே பெருமாள் பரதத்துவம்ன்றது அத்தனை தெய்வங்களும் ஒத்துக்கிறா போல அந்த நாளில் அந்த மாதிரியாக ஏற்பாடுலாம் இருந்தது. இப்போ கொஞ்சம் அவசர கொடுக்கைகள் எல்லாம் முழு முழு டப்பு டப்புன்னு முழுகிட்டு போயிடுறது. இருந்தாலும் இப்போவும் கூட பெருமாளுக்காக காத்துட்டு இருக்கிற நிறைய தெய்வங்கள் உண்டு அங்கே. அப்போ ஆண்டவன் சொல்லாச்சு, அது ஒரு 25 வருஷம் முன்னாடி இல்லையா, அப்போ ஆண்டவன் சொல்லியாச்சு, ஏகமாக ஜனம் வரும், 500 தெய்வங்களுக்கு மேலே வரும், தேவநாதனுக்காக எல்லாம் காத்துருக்கோம், போயிட்டு வாணி அப்படின்னு சொன்னார். அவ்வளோ ரொம்ப சந்தோஷம்னு, அவ்வளோதான். அதுதான் அடியனுக்கு அடியான் ஆண்டவன் கடைசியாக பேசின வார்த்தை, அதுவே ரொம்ப அதிகம். பேசவே முடியாது இருந்த சமயத்தில் பெரிய அனுகிரகத்தையும் பண்ணி 4 வார்த்தையும் சொல்லி போயிட்டு வார்னு. அதுவும் அந்த ஞாபகம் பாருங்கோ, அச்சாவதாரத்தை மனசில் எவ்வளவு போட்டிருந்தா நினைவில்லாத சமயத்தில் கூட வாயை திறக்கச்சே, அப்போ இவ்வளவு பேசச்சேவும் ஆண்டவன் கண் திறக்கவே இல்லை. அப்படியே சயனிச்சுண்டே வார்த்தை சொல்லி அனுகிரகிச்சு அனுப்பிச்சாச்சு. அதோடு ஆண்டவனோட அதுக்கப்புறம் ஆண்டவன் திருநாட்டு கேள்வியாச்சு. ஒரு 20 நாள் எழுதியிருந்தார், அதுக்கப்புறம் திருநாட்டு கேள்வியாச்சு. எந்த அதை எதுக்கு சொல்ல வந்தேன், மனசில் எவ்வளவு போட்டுருக்காருன்னு, அச்சாவதாரத்து விஷயங்களில் மனசில் எவ்வளவு போட்டுருக்கார். அந்த கடைசி அவனத்தில் கூட அப்போ மைசூர் ஆண்டவனிடத்தில் அப்போ அன்னைக்கு மத்தியானம் பேசியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அன்னைக்கு மத்தியானம் தான், அதுக்கு முன்னாடியோ அவருக்குமே அப்போ கொஞ்சம் கூட திருமையா நிற்பாங்கல்ல, தான் சுமாராக இருந்தார். அப்போது இவர் ரொம்ப ஆண்டவன் எப்போ திருநாட்டு கழுவாரோன்னு சொல்லும்படியாக இருந்தது. ஆண்டவன் ரொம்ப கிளேசப்பட்டாருது, ஆண்டவன் ரொம்ப திருமையினி ரொம்ப சிரமப்பட்டாருது அப்படின்னா மைசூர் ஆண்டவன் சொல்கிறார், அதெல்லாம் வெளியில் வெளியில் பார்க்குற வாழ்க்கைலாம் அப்படி தான் தெரியும். அதெல்லாம் இல்லை, ஆண்டவன் அந்த பெருமாளை அனுபவிச்சுன்னு படுத்துன்னு இருக்கார் அவர் அப்படின்னு. பாவம் மைசூர் ஆண்டவனுக்கு திருக்குறள்கிட்ட எவ்வளோ அந்த உள்ள எவ்வளோ பிரீத்தி எவ்வளோ பக்தி பாருங்கோ, அதெல்லாம் வெளியில் உடம்பு சரியில்லைன்னு எல்லாம் அதெல்லாம் வெளியில் பார்க்குற வாழ்க்கை, உள்ளுக்குள்ள அதெல்லாம் பெருமாளோட பேஷண்ட் இருக்கார் அவர் அப்படின்னார். அது உண்மைதான்றதுக்கு இந்த விஷயத்தை அதுக்கு மேட்ச் பண்ணி பார்த்தா தெரிகிறது. அவ்வளவு முடியாத சமயத்தில் ஆண்டவன் அந்த வார்த்தை சொல்லியாச்சு. அந்த மாசிமங்க உற்சவத்தை மனசில் போட்டுண்டு அப்படியே ஒரு ஒரு நிமிஷம்தான் சொல்லியாச்சு, ஆனால் இருந்தாலும் பொறுக்கின வார்த்தைகளினாலே கரெக்டாக சாதிச்சாச்சு. இந்த மாதிரி அர்ச்சாவதாரத்தை அப்படிலாம் அனுபவிச்சிருக்கார் ரங்கநாதனை அனுபவிக்கிச்சே சிஷ்யால்கிட்ட சொல்லுவார், பாதுகை சேவிங்களா, பாதுகை சேவி, பாதுகை சேவி, நம்ம பாதுகை சேவி அப்படியே பார், அப்படியே திருவாய்மொழி பாதுகையிலேருந்து கேட்கறதே அப்படின்னு. அது மாதிரி அர்ச்சாவதாரத்தை அனுபவிக்கிறதுனா பெரியவாள் பல பேரை பார்த்துருக்கோம், நம்ம ஆச்சாரியால் நம்ம சேவிச்சோம் அந்த கொடுப்பனை. ஆடா அடுத்த வாரம் இதுக்கப்புறம் திருப்பியும் ஸ்ரீமத் ஆண்டவனை பற்றி பேசலாம். கவிதார் கிருமாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நம.
திரும்பி
சரி.